أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. خلق الإنسان علمه البيان. الشمس والقمر بحسبان. والنجم والشجر يسجدان. والسماء رفعها ووضع الميزان. ألا تطغوا في الميزان. وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان. والأرض وضعها للأنام. فيها فاكهة والنخل ذات الأكمام. والحب ذو العصف والريحان. فبأي آلاء ربكما تكذبان؟
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் பேரருளால் ரமலான் மாத காலங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் இந்த வார பயாரை நாம் இன்று தொடங்கியிருக்கிறோம். அல்லாஹு ஜல்லஷானு தாலா திருமறை குர்ஆனையும் அதற்கு விளக்க உரையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் தொடராக தெரிந்து கொள்வதற்கும், தெரிந்து கொண்டவற்றை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும், அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழக்கூடிய நல்ல மக்களாக நாம் ஆகுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள்புரிய வேண்டும் என்று வேண்டியவனாக. அருமை சகோதரர்களே, நாம் ஏறத்தாழ நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் 1006 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் இப்போது இங்கு இருந்து கொண்டிருக்கிறோம். 1006 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்காவில், மதீனாவில், அதனுடைய சுற்றுப்பாகங்களில் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை பெற்று அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அன்றைக்கு வாழ்ந்த மக்களுக்கு மார்க்கத்தை புரிந்து கொள்வது மிக மிக எளிதான வழி. குர்ஆன் வசனத்தை கேட்பார்கள், அதற்கு விளக்கமாக வரக்கூடிய விஷயங்கள் ஏதேனும் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் உடனே தீர்வுக்காக ரசூலை அணுகுவார்கள், முடிந்துவிடும். அதற்கு பிறகு இது தவறு ஆசரியா, இதை கடைபிடிக்க வேண்டுமா வேண்டாமா என்ற பிரச்சனைக்கு வேலையே இல்லை. ஏற்கனவே நான் உங்களுக்கு பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் ஒரு சஹாபி தொழுகை நடத்துகிறார். தொழுகை நடத்தும் போதெல்லாம் எல்லா சூறாவை ஓதும் போதெல்லாம் குல்ஹுவல்லாஹ் ஓதி ஓதியே தொழுகை நடத்துகிறார். இது அந்த மக்களுக்கு மனதில் கொஞ்சம் கஷ்டமாக சிரமமாக இருக்கிறது. அவர்கள் நேரில் சொல்றாங்க, எங்க குல்ஹுவல்லாஹ் விடுங்க, அல்லது சூறா விடுங்க, எதையாவது ஒன்னு செய்யுங்களே, ரெண்டே ஓதிக்கொண்டே இருக்கிறீர்கள், இஷ்டப்பட்ட நான் தொழுக வைக்கிறேன், இல்ல வேற அழைச்சிக்கிறேன், நான் ரெண்டையும் தான் செய்வேன். இப்படி எல்லா காலம் சொல்ற ஆளுக்கு இருக்கிறாங்க. அது மாதிரி அவர் சொன்னார், நான் ரெண்டும் தான் செய்வேன், இஷ்டம் இருந்தா என்ன இமாம வச்சுக்க, இல்ல வேற யாரும் வச்சுக்கிட்டார். இவரை விடவும் மனசு இல்ல, அவர் ஓரத கேட்கவும் சங்கடமா இருக்கு. உடனே இந்த விஷயத்தை ரசூல் சிலர் கொண்டு வராங்க, அல்லாவின் தூதரே, இப்படி ஒரு இமாம் இருக்கிறாரு, அவர் இப்படி சொல்றாங்க, சொல்றது கேட்க மாட்டேன், இப்படி சொல்றாரு, அவரை கூட்ட சொன்னாங்க, அவரிடத்திலேயே கேளுங்கள் என்றார்கள். அவர்கிட்ட கேளுங்க, இப்படி செய்யறாங்க. அவங்க கேட்கறாங்க, ஏங்க இப்படி செய்யறீங்க, நான் குல்ஹுவல்லாஹ் அத்தியாயத்தை விரும்புகிறேன். ஒண்ணு போய் சொல்றாங்க ரசூல், பாருங்க ரசூல் என்ன செய்யறாங்க, அவங்கள்ட்டே பேச சொல்லி அவங்கள்ட்டே விளக்கேற்க சொல்றாங்க. அவர் சொல்றாரு, குல்ஹுவல்லாஹ் விரும்பப்படுறார், ஒரே வார்த்தை தான், அவர் குல்ஹுவல்லாஹ் விரும்புவதா இருந்தால் அல்லாஹ் அவரை விரும்புகிறான். முடிஞ்சு போச்சு, இனி யாரா பேச முடியுமா? இப்ப நம்ம ஏதாவது சொன்ன வச்சுக்கோங்க, இல்லையே நீங்க சொல்றது சரியில்லை, போன வர பேசினாரு, அதுக்கு வந்து நான் டிவியில கேட்டேன், இமெயில பார்த்தேன், நீங்க சொல்றது தப்பா இருக்குது. இன்றைக்கு பிரச்சனை இது எடுத்தாலும் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள். ஏண்டா நம்ம 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கிறோம், அந்த மக்களுக்கு இருந்த வாய்ப்பு வசதி நமக்கு இப்போது இல்லை. ஆனாலும் அதனால இப்படிலாம் பிரச்சனை ஏற்படக்கூடாது, அல்ல இந்த பிரச்சனை வந்தால் இதற்கு தீர்வு இல்லை என்றெல்லாம் இல்லை. அல்லாஹுடைய கிருபையினால் நம்மிடத்தில் அல்லாஹ் இறக்கிய திருமறை குர்ஆன், அந்த குர்ஆனுடைய விளக்கத்திற்கு வாழ்ந்து வழிகாட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை இருக்கு. இப்படி ரெண்டு இருந்தாலும் பிரச்சனைக்குரிய காரணம் என்ன என்றால், ஒன்று முக்கியமான காரணம், மிக முக்கியமான காரணம் என்ன என்று சொன்னால், இந்த பிரச்சனை ஏற்படுகிற அந்த மக்களுக்கு மத்தியில சரியான குர்ஆனை சொல்லி ஞானம் இல்லை. இதுதான் முக்கியமான காரணம். குர்ஆன் அசலிய ஞானம் வந்த பிறகு அவர்களுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இப்படி ஏற்படுவதற்குரிய காரணம் என்ன என்று சொன்னால், ஹதீசுகளை ஆய்வு செய்யற, குர்ஆன்ல பிரச்சனையே இல்லை, ஹதீசுகளை ஆய்வு செய்கின்ற போது ஏற்படுகிற பிரச்சனை. அதனால இந்த திருமறை குர்ஆனுடைய அடிப்படையில் அல்லாஹ்வுடைய திருத்தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில செய்திகளை நாம சொல்ல, இந்த சில விஷயங்கள் நம்ம சொல்றது இருக்கு. நிசால அடுத்த வாரம் தொழுகை தொடர்ந்து பேசணும், அந்த விஷயம் பேசுறோம், அதுக்கு இடையில சொல்றேன். ஏன்னா ரமதானுடைய டெண்டில் ஒரே ஒரு இடையில நபிகள் நாயகம் சல்லல்லாஹுடைய குர்ஆனை சொல்லிட்டு வரும்போது ஒரு இடையில ஒரே ஒரு தடவை மட்டும் சல்லல்லாஹுக்கு பின்னால வந்த மதுஹபுகள் என்ற தலைப்பில் ஒரு சின்ன கொஞ்சம் சொன்னோம். அப்ப ஒரு சில சகோதரர்கள் சொன்னா, இந்த மாதிரி அது சீடு இருக்கா கேட்டாங்க. இங்கேயும் சீடு எடுக்கிறது இல்லைங்க, சரி இங்க இல்லாட்டா இந்த மாதிரி பேச எங்கேயா இருக்கா தாங்கினார். சரி நீங்க வாங்க ஏன்னு கேட்டா அவர் சொல்ற நிறைய இந்த விஷயம் வந்து எங்களுக்கு பிரச்சனையாகிட்டே இருக்குது, நீங்க சொன்ன இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நானும் கேட்டுக்கிட்டு கொண்டு போய் நான் பல்லிட்டு சொல்லுவேன். அப்ப இந்த ஆரம்பிச்சு வாங்க அப்படி சொல்றேன் சொல்லி நான் அதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறேன். திருமறை குர்ஆன்ல ஏற்கனவே இந்த பாருங்க, ரமதான் டெண்ட்ல கூட சொல்லிட்டு இருந்தோம், என்னன்னா இது பயன் முடிஞ்சோன்னு என்ன கிடைக்கும் சொன்னா, பேசி முடிச்ச சில கேள்வி அது மாதிரி இருக்கு, அந்த ரமதானுடைய பாக்கி கொஞ்சம் கிடக்குது. அதனால இந்த விஷயம் பேசி முடிச்ச உடனே இன்ஷா அல்லாஹ் ரெண்டு மூணு கேள்வி கேட்போம், அதுக்கு பதில் தர்றவங்களுக்கு நான் பரிசு விடுவேன். என்ன பேச கொஞ்சம் கவனமா கேளுங்க. இப்ப 15வது அத்தியாயம் சூரத்துல் ஹிஜ்ர் என்ற 15வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனம், அந்த 9வது வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னா நஹு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இன்னா அண்ணா நிச்சயமாக, நாம் நஹுன்னு சொன்னா நாம் தான், நாமே நஸ்ஸல்னா சொன்னா திரும்ப அதுக்கு நாமே இறக்கினோம். நமக்கு தமிழ்ல பேசணுமோ, அவர் வீடு ரொம்ப தூரம் இருக்குமா, தூரம் என்பதும் தூரம் என்பதும் தூரம் வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி அரபியில இன்னா நஹனு நஸ்ஸல் நஸ்ஸல் ரொம்ப அழுத்தம், நிச்சயமாக நாமே இறக்கினோம். அது திக்ர், இந்த திக்ரை அப்படின்னா மனிதனை இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்தி இறை சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய இந்த நூலை வேதத்தை நாமே இறக்கினோம். அல்லாஹ் குர்ஆனுக்கு பல்வேறு பேர் சொல்லக்கூடிய ஒரு பேர் திக்ர், குர்ஆனுக்கு அல்லாஹ் சொல்ற பேர் திக்ர். அப்ப இறைவனை பற்றிய சிந்தனை, இறை நினைவு ஒரு மனிதனுக்கு வருவதற்கு அடிப்படையான ஆதாரமான முக்கியமான கருவி திருமறை குர்ஆன். அல்லாஹ்வுடைய சிந்தனை ஒரு மனிதருக்கு சரியாக, இறை நினைவு சரியாக வருவதற்கு, திக்ர் என்ற வார்த்தை சரியாக செய்வதற்கு அடிப்படை முதல் முதல்ல குர்ஆன். அதான் சொல்ற நிச்சயமாக நாமே இந்த குரானை இறக்கி வைத்தோம். திரும்ப அழுத்தல வைனா அடுத்து சொல்றான் திரும்ப. நிறைய பேர் அலமதுல குரான நம்ம இலக்கணம் படிச்சவங்க தெரியும், இன்னும் நாம் சேர்ந்த நிச்சயமாக நாம் திரும்ப சொல்றான் நிச்சயமாக நாமே அதை பாதுகாக்கவும் செய்வோம். அப்ப அடுத்த மாதிரி சொல்றான் இந்த குரானை பொறுத்த வரைக்கும் இதுல யாரும் எந்த கையாடலும் செய்ய முடியாது, மாற்றங்களும் செய்ய முடியாது, கூடுதல் குறையும் செய்ய முடியாது என்பதற்கு அல்லாஹ் கடுமையான அழுத்தம் திருத்தமான உத்தரவாதம் கொடுக்கிறான். அதை இன்றைய வரையில உலகத்துல எல்லாரும் கண்டுபிடிச்சு பாருங்க. திருமறை குரான அல்லாஹ் இறக்கி ஆளை கூட பாருங்க, எழுத தெரியாத எழுதி படிக்க தெரியாத ஒரு வைத்தான் அல்லாஹ் தேர்வு செய்கிறான். எழுதவும் எழுதி படிக்கவும் தெரியாத ஒரு அனாதையை அல்லாஹ் தேர்வு செய்து அவர் மூலமாக இந்த திருமறை குரானை இறக்கி அல்லாஹ் உலக மக்கள் எல்லாம் யாரெல்லாம் தங்களை பெரும் அறிவாளிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ, அரபு மக்கள் கவிதையிலே நாங்கள் தான் தேர்ச்சியானவர்கள் என்று மிக பெருமை பாராட்டிக் கொண்டு தங்களுடைய குலப்பெருமையும் அந்த அறிவுப்பூர்வையும் அறிவு பெருமையும் பாராட்டிக் கொண்டு அந்த மக்களுக்கு மத்தியில எழுதவும் எழுதி படிக்கவும் தெரியாத அனாதைக்கு திருமறை குரான் இறக்கி வைக்கிறான். அவருக்கு இறக்கி வைத்த திருமறை குரானை அவர்கள் இந்த குர்ஆன் அல்லாஹ் சொன்னது அல்ல என்று சொல்வதற்காக அவர் எத்தனையோ தடவை முயற்சித்தாலும் அதிலெல்லாம் தோல்வி கண்டார்கள். திருமறை குர்ஆன் பகிரங்கமாக அழைத்தது, நீங்கள் அல்லாஹ்வை என்னை விட்டுவிட்டு உலகத்திற்கு எல்லா அறிவாளிகளும் சேருங்கள், சேர்ந்து கொண்டு இதே போல ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் பார்ப்போம் என்று சொன்னார். அவங்க என்னெல்லாமோ சொன்னான், அவங்க சொன்ன விஷயங்களை தஃப்ஸீர் எழுதுறாங்க. பார்த்தா வேடிக்கையா அல்லாஹ் வந்து அல்காரியத்து மல்காரி வச்சு அல்ஃபீல் மல்ஃபீல் உமாதராக்க மல்ஃபீல் தயார் பண்ணான். அல்லாஹ் மறுமையில மனிதனுக்கு தெரியாத செயல் சொல்றான், இவன் அதுக்கு தோத கொண்டு நாங்களும் கொண்டு வந்துட்டான், என்னடான அல்ஃபீல் மல்ஃபீல் உமாதராக்க மல்ஃபீல் தான். யானை இருக்குதா யானை, அது உனக்கு என்னன்னு தெரியுமா? அந்த யானைக்கு நாலு கால் இருக்கும், ஒரு துதிக்கால் கொண்டான். ஆனா முட்டாள் பயில அது நம்ம காலம் பாத்துக்கிட்டு இருக்கிறோமே. அப்ப இன்னும் வல்காபிஜாத்தி குபிசன் வல் ஆஜினாத்தி அஜினன் வல் ஆக்கிலாத்தி அக்கலன்னா, மாவு பிசையக்கூடிய சத்தியம் பெண்கள் சத்தியமாக, அந்த மாவு குழைத்து ஒட்டி சொல்லக்கூடிய பெண் சத்தியமாக, அதை தின்னக்கூடிய சத்தியம் சொன்னான். அதெல்லாம் பாதுகாப்பு பைத்தியார்கள் மடப்பெருளா இருக்கீங்களா? அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி மனிதனுடைய அறிவுக்கும் புறசிந்தனைக்கும் தெரியாத சிந்திக்க முடியாத விஷயம் சொல்றான். நீ திங்கிறதையும் யானையும் குதிரையும் கலை சொல்லிட்டு இருக்கிறா? அவங்க எல்லாம் அவங்க சொல்லி அவங்க இதெல்லாம் முட்டாள்தனமான வாதம் சொல்லி அவங்க எல்லாம் தோற்று போய் விட்டார்கள். அவர் பெரும்பெரும் கவிஞர்கள் எந்த அளவுக்கு பிறவி கவிஞர்கள் எல்லாம் அவங்களுடைய பெருமை மாட்டிக் கொண்டிருந்த அந்த கவிஞர்கள் எல்லாம் இந்த குரான் வசனத்துக்கு முன்னாலே அடிமையாகி விட்டார்கள். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தான் இறக்கி இந்த குர்ஆன் நானே பாதுகாப்பில் உத்தரவாதம் கொடுத்ததுனால உலகத்தில் யாராலும் இதில் எந்த வகையான கையாடலும் செய்ய முடியவில்லை, எந்த வகையான மாற்றங்களும் செய்ய முடியவில்லை, கொண்டு வரவும் முடியவில்லை. அப்படிப்பட்ட திருமறை குர்ஆன் இந்த குர்ஆன்ல இன்றைய வரையும் கருத்து உங்களுக்கு தெரியும். மிஸ்ரு காரணம் கும்மாமா கும்மா ஜும்மா ஜும்மா சொல்லவே மாட்டான், கும்மா கூதுமா. ஆனா குர்ஆன் படிக்கும்போது யாயுகளை நாம் இதான் நூதி இஸ்லாத் ஜும்மான் கரெக்டா சொல்லுவான், அங்க கும்மான் சொல்றது இல்ல. அப்ப குரான் அல்லாஹ் தன்னுடைய அரபி மொழி பேசக்கூடிய அரபியில எப்படி சொன்னாலும் குரானை படிக்கும் கரெக்டா படிச்சுவான். அப்ப குரானை மட்டும் யாராலும் எந்த மாற்றம் செய்ய முடியவில்லை, அவ்வளவு பாதுகாப்பு அல்ல வழங்கியிருக்கு. வேற எங்க பிரச்சனை வந்துச்சு? நம்ம அடிக்கடி சொன்ன வசனம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா, ஈமான் கொண்டவர்களே நீங்க அல்லாஹ் கட்டுப்படுங்க, ரசூல் கட்டுப்படுங்க, இன்னும் உங்களில் அதிகாரியுடன் கட்டுப்படுங்கள். இந்த வசனத்துல மட்டும்தான் அதிகாரிகள் அல்லாஹ் சேர்க்கிறான், மற்ற நிறைய விஷயங்கள் அல்லாஹ் கட்டுப்படுங்க அல்லாஹ் கட்டுப்படுங்க கட்டுப்பட வெற்றி பெறுவீர்கள், மகத்தான வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் அருள் பாதிக்கப்படுவீர்கள், உங்கள் வாழ்க்கை வளமாக இப்படி அல்லாஹ் நிறைய சொல்றான். ஒரே இடத்துல மட்டும்தான் வெற்றி அருள் சொல்லாம நீங்க அறிவு உங்களை அதிகாரம் படைத்தோடு கட்டுப்படுங்கள். ஏன்னா அதிகாரம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் வரையில அவர்கள் தான் இரண்டுக்கும் அரசராக இருந்தார்கள், இரண்டுக்கும் பொறுப்பாளராக இருந்தார்கள், மார்க்கத்தை சொல்வதற்கும் மார்க்கத்திற்கும் உலகத்துடைய அந்த சட்டங்களுக்கும் அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் அவங்க தான் தலைவர் இருந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு பொறுப்பு வைத்தார்கள். அவர்களை அடுத்து அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் வரை காலங்களில் எல்லாம் இந்த பொறுப்பு ரெண்டு பொறுப்பு ஒரே ஆள் தான் இருந்துச்சு. ஆன்மீகத்துக்கு ஒரு ஆளு, அரசியலுக்கு ஆண்டு பொறுப்பு வரவில்லை. அப்ப இப்படி இவர்களுக்கெல்லாம் இப்படி இந்த இந்த அடிப்படையில் செயல்பட்டார்கள். பிற்காலத்தில் என்ன ஏற்பட்டது சொன்னா, ஆன்மீகத்துக்கு ஒருவரும் அரசியலுக்கு ஒருவரும் ஏற்பட்டு நம்ம ஊர் மாதிரி பள்ளிவாசல போனா அங்க ரெண்டு பேர் இருப்பாங்க தலைவர். ஒரு தலைவர் யாரு? இமாம். வார்த்தை மட்டும் வித்தியாசம். இன்னொரு தலைவர் யாரு? முத்தவல்லி. ஜமா தலைவர் யாரு? அவரை சொல்லவே மாட்டாங்க, இமாம சொல்லவே மாட்டாங்க. இமாம் யாரு? இமாம் என்ன அர்த்தமே தெரியாது நிறைய பேருக்கு. இமாம் முத்தவல்லி சொல்றத கேக்குற ஆள் அர்த்தம். முத்தவல்லி தான் தலைவர். அப்ப இப்படி நம்ம நாட்டில் பார்க்க ரெண்டு தலை எப்ப ஏற்பட்டுச்சு? இது அந்த ஹுலஃபா ராஷிதீன்களுக்கு பிறகு ஏற்பட்ட சில மோதல்களால் ஏற்பட்ட பிரச்சனை தான் இது. அப்ப இந்த காலங்கள்ல தான் மார்க்கத்தின் பெயரால் குரான்ல எதுவும் செய்ய முடியல. ஹதீஸ்களின் பெயரால் ஒரு பக்கம் யூதர்களுடைய பயங்கரமான சதி ஒரு பக்கம் ஏற்பட்டு அவர்கள் அரபுல பல்வேறு விஷயங்களை தொகுத்து அவர்கள் ஹதீஸ் என்ற பெயரை வெளியிட்டான். அதை அடுத்து இப்படி ஆட்சியாளர்கள் தங்களுக்கு சாதகமாக சில விரை வசை என்பதற்காக வேண்டி அவங்களும் பல விஷயம் செய்தாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இன்றைக்கு சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுத்திருக்கு. அதனால இந்த கலைகள், அதாவது முஸ்லீம்கள் குர்ஆன் ஹதீஸ் அப்பால பல்வேறு நூல்களை வச்சுட்டு இருக்கிறாங்க பேரால. இன்னும் ஹதீஸ்களுக்கெல்லாம் அடிப்படை என்று உசூல் ஹதீஸ், உசூல் தப்சீர், உசூல் ஃபிக் என்று பல்வேறு கலைகளை மார்க்க கல்வியாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்ப இந்த கலைகளில் ஏற்பட்ட பிரச்சனை தான் இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை. ஒரு ஆள் ஹதீஸ் ஆதாரபூர்வமானு சொன்னா இந்த இல்ல இது பலவீனமானது, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல, உள்ள பூந்தி கண்டா பெரிய கடல். அதனால நம்ம வெளியே கேட்கறவங்களுக்கு என்ன என்ன 10 வருஷத்துக்கு பிறகு ஆயிடுன்னு சொல்லிட்டாங்களே, நம்மளால பெரிய கஷ்டம், தவிதாரிகள் 10 வருஷம் ஒரு துவா வைட்டே இருப்பாங்க, 11 வருஷத்துல இந்த ஹதீஸ் லைவு, ஏ 10 வருஷம் உங்களுக்கு தெரியலையா அப்படி என்று இப்ப கவலையோட கேட்பாங்க. அப்ப என்ன சொன்னா ஒரு காலத்தில் இருந்த ஆய்வியோட இன்றைக்கு ஆய்வு செய்ய ரொம்ப எளிமை, ரொம்ப ஈஸி. அந்த காலத்திலே கூட இந்த ஆய்வு ஹதீசுக்கலை சம்பந்தமாக ஆய்வு செய்வது மிகப்பெரிய ஒரு கலை, ஒரு கஷ்டமான கலை. அதனால இங்க எங்க பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா இந்த ஹதீஸ்ல வச்சுதான், குர்ஆன் வச்சு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது, பாதுகாப்பு அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இன்ன வரைக்கும் பாதுகாக்கப்பட்டதா இருக்குது. அப்ப ஹதீஸ்ல இருந்தாலும் கூட அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா செய்த ஒரு மிகப்பெரிய கிருபை என்னன்னா, ரசூல் சொன்னாங்க இந்த சமுதாயத்திலே சிறந்த சமுதாயம் யார் என்றால் என்னுடைய இந்த சமுதாயம் நாங்க, ஹைரல் குருனி கருணி நாங்க, சமுதாயத்தில் சிறந்த சமுதாயம் என்னை சார்ந்திருக்கிற இந்த சஹாபாக்கள் சொன்னாங்க. ஏன் சொன்னா முதல்ல அவங்க ரசூல் கேட்பாங்க, ரசூல் சொல்லுவாங்க தீர்வு முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு இரண்டாவது கருத்தோ இரண்டாவது பிரச்சனைக்கு வேலையே இல்லை. அடுத்தது யார் என்று சொன்னால், அந்த சஹாபாக்களுக்கு அடுத்து வந்தவர்கள், அவளை தொடராக வந்தவர்கள், அவ சஹாபாக்கள் அடுத்த தாபி, தாபி பின்பற்றியவன், தாபியின்கள் தாபி ஊன்கள் என்று சொன்ன பின்பற்றியவர்கள், தாபிர உரிமை தாபியுன பன்மை தாபியின் தாபியன்னு சொல்லலாம், அவ பின்பற்றக்கூடியவர்கள். அடுத்தது தபோ தாபியின்கள், சஹாபாக்களை பின்பற்றியவர்களை பின்பற்றியவர்கள். இப்படி மூணு காலத்து மக்களை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர்கள் சிறந்த சமுதாயம் சொன்னாங்க. அப்படி சிறந்த சமுதாயம் என்று சொன்னது தெரியாம காரணம் அவங்க சொல்லல, ஆனா என்ன காரணம் சொன்னா, இந்த மூன்று காலத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையினுடைய அம்சங்களிலும் திருமறை குர்ஆனுடைய தொடர்பிலும் நெருங்கிய தொடர் மக்கள் நிறைய இருந்தான். அவருடைய கேள்வியும் பதிலும் ஏதாவது மார்க்கம் என்று ஒரு கேட்பதாக இருந்தாலும், அந்த மார்க்கத்திற்காக பதில் சொல்வா இருந்தாலும் கூட அவர்கள் குர்ஆனை பயன்படுத்தி அதன் அடிப்படையிலேயே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா காலத்திலையும் இந்த சமுதாயத்தில் வலா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பார்கள், லாஹிரீன் அல் ஹக்னா, அவர்கள் சத்தியத்தில் நிலையாக நிலைத்து அதில் வெற்றியும் பெறுவார்கள், அவர்களை எந்த சதிகாரமும் சரி செய்ய முடியாது, எவ்வளவு இடையூறு அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறு ஏற்படுத்தாது, இப்படி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருப்பானாங்க உலகம் முடிந்த கால வரையில, இப்படி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பார்கள். அப்ப ரசூல் சொல்ற வாக்கு என்னது, தாயிஃபா அரபில, அதாவது பேர் சொல்ல ரெண்டு பேர் சொல்ல, நக்கிரா மாரிஃபான்னு சொல்லுவாங்க, நக்கிரான்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு குறைச்சு காட்டும். அப்ப தாயிஃபத்துல ஒரு சின்ன கூட்டம், அப்ப ஒரு சிறிய கூட்டம் என்னுடைய உம்மத்தில் தொடராக இருந்து கொண்டே இருப்பார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் உதவி கிடைத்துக் கொண்டே இருக்கும், அவர்கள் தொடர்ந்து இந்த உலகத்தில் இறுதி நாள் வரை அப்படி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொன்ன வாக்கு என்ன, குர்ஆனை பாதுகாப்பான். எப்படி அல்லாஹ் பாதுகாத்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த திருமறை குர்ஆனை மனதில் பதிவைத்துக் கொண்டவர்கள், அதை சிலர் மரப்பட்டைகளிலும் கற்களிலும் தோள்களில் எழுதி வைத்துக் கொண்டவர்கள், இப்படி எல்லாம் குர்ஆனை பாதுகாத்தாங்க. அதுக்கு அடுத்தடுத்த காலங்களில் பல்வேறு பாதுகாப்பான முறை, இன்றைக்கு நூல் வடிகளை கொண்டுட்டோம். அப்ப இப்படி பல காலங்களில் திருமறை குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லும்போது ஒரு கூட்டம் சொன்னாங்க. இந்த கூட்டங்களை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு பாருங்களேன் நம்ம வாழ்க்கை இந்த காலங்களில் எந்த துறை எடுத்து பாருங்க, எந்த துறை எடுத்து பார்த்தாலும் ஒரு 100 பேர் 1000 பேர் 10000 பேர் இருந்தாலும் கூட விரல் வெட்டி எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் அந்த துறையில கொஞ்சம் மக்களுக்கு அறிமுகமா இருப்பாங்க, ஒரு சிலர் தான் நல்ல சிறந்து இருப்பாங்க எந்த துறை எடுத்தாலும். இதே அடிப்படையிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் காலத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தொடர்பு கொண்ட எல்லா சஹாபாக்களும் எல்லா செய்திகளையும் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. அவர்களிலும் சஹாபாக்கள் தங்களுக்கு ஏற்படுகிற சந்தேகங்களை கேட்பதற்கு என்று குறிப்பிட்ட சில சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர் அடுத்த காலத்திலையும் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன, எல்லா காலத்திலும் ஒரு கூட்டம். அப்ப எல்லா காலத்திலும் பாத்தீங்கன்னு சொன்னா, ஆனா வரலாறு ரீதியாக சில காலங்கள் நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எல்லா காலங்களையும் திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த ஹதீஸ்களையும் மக்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய மக்கள் இருந்து கொண்டேதான் இருந்தாங்க. அப்ப இப்படி இருந்து கொண்ட இந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, ஒரு காலத்துல வருவாங்க, இந்த ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் அற்பர்களாக, நூதனமானவர்களாக பார்ப்பது, நூதன் சொல்லாங்க, உறப்பான்னு சொல்லாங்க, அவளெல்லாம் பார்ப்பதற்கு அறிமுகம் இல்லாத போன்று வருவார்கள் சொன்னாங்க. அப்ப இஸ்லாம் வந்து நல்ல ரசூல் சொன்னாங்க, நான் இந்த மார்க்கத்தை எப்படி விட்டுட்டு போற, சஹாபாக எப்படி விட்டாங்க தெரிய, எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவிற்கு அசல்லாசன் காலத்தில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மார்க்கத்தில் எந்த வகையான பிரச்சனை இல்லாம அது விழ விளேர் என்று வெளிச்சமாக இருட்டே இல்லாத பகுதி என்று சொல்லி அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு அடுத்தடுத்த காலங்கள் ஒவ்வொன்றாக வரும்போது இருள், அந்த வெளிச்சத்தில் இருள் ஏற்பட்டு அந்த தெளிவான விஷயங்களை படித்தவர்கள் குறைவானார்கள். அந்த குறைவான மக்களுக்கு பிறகு ஏற்பட்ட இருள் தான் இந்த காலம் வரைக்கும் அப்படி நின்று போயிருச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன அடிப்படையில சஹாபாக்களுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சஹாபாக்களுக்கு அடுத்த காலத்தில் அவங்க பேர் என்னது, தாபியன்கள். தாபியர்கள் பன்ம, ஒரும தாபியம், தாபினா பின்பற்றக்கூடியவன், அவருடைய பன்ம தாபியூன் அல்லது தாபியின், இலக்கணத்தில் ரெண்டு வித்தியாசம் இருக்கு, தாபியூன்னு சொன்னாலும் தாபியினாலும் ஒண்ணுதான், பின்பற்றக்கூடியவர்கள். அப்ப சஹாபாக்களை பின்பற்ற ஆள பாத்தீங்கன்னா அவர்களும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான். சயீத் பின் உசைய்யப்னு ஒரு பேர், அந்த சஹாபா அடுத்த காலத்தை வாழ்ந்தவங்க. அது மாதிரி உமர் பின் ஸுபைர், சாலிப் பின் அப்துல்லா, காசிம் பின் அபிபக்கர், உமர் பின் அப்துல் அசீஸ், இப்னு உமர், இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் தாபியின் காலத்தில் இருந்தாங்க. இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களை, அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை, அந்த ரெண்டை வைத்து ஆய்வு செய்து மக்களுக்கு சொல்லக்கூடியவங்க முதன்மையாக இருந்தாங்க. இவங்க காலத்துக்கு அடுத்த காலம்தான் தபஉத் தாபியின்கள், அதாவது சஹாபாக்களை பின்பற்றியவர்களை பின்பற்றிய காலம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அவர் யுத்தம் செய்வார்கள், யுத்தத்திற்காக போய்கொண்டிருப்பார்கள். அப்படி போய்கொண்டிருக்கிற போது அவங்களிடத்தில் கேட்கப்படும், அவங்களை கேட்குவாங்க, எப்படி கேட்டுக்கிடுவாங்க, உங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நட்பு கொண்டவர்கள் இருக்கிறார்களா என்று சஹாபாக்கள். அப்போது ஆம் என்று சொல்லப்படும், சொல்லப்பட்ட அவர்கள் அந்த அவளுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறகு வரக்கூடிய இந்த காலத்து நிகழ்ச்சி வந்து ஸல்லல்லாஹு சொன்னதாக இந்த புகாரில் வரக்கூடிய சொல்லப்படுது. அப்ப சஹாபாக்களுக்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப சஹாபாக்களுக்கு ஒரு தனிப்பெரும் ரசூல் இந்த சிறப்பு சொன்னாங்க, என்னுடைய சஹாபாக்கள் திட்டாதீர்கள், என்னுடைய சஹாபாக்களை திட்டா, குறிப்பிட்ட சொல்லல, அவங்களாம் மிகப்பெரிய அறிவாளிகள், நான் சொன்னதை நூற்றுக்கு நூறு அப்படியே கேட்டு உங்களுக்கு சொன்னவர்கள் எல்லாம் சொல்லல, உங்க சொன்ன வார்த்தைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, பல அன் அகதக்கும் அம்பக்க மிசில உகதின் தகபன், உங்களிலே ஒருவர் அவர்களிடைய அவர்கள் செய்ததை போன்று உகது மலை அளவுக்கு தங்கத்தை நீங்கள் செலவழித்திருந்தாலும் அவர்கள் செலவழித்த செலவுக்கு ஈடாகாது. அவ சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்ட அந்த காலத்தில், அந்த காலத்தில் இருந்த முதன் மக்கள் அரபில் அவங்க தான் முஹாஜிர்ல முன்னால் உள்ளவர்கள் சொல்லுவாங்க, சாபிகூன். அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுறான், சூரத் அன்பால் என்ற எட்டாவது தௌபா என்ற ஒன்பதாவது நூறு நூறு நூத்தி ஒன்னு சொல்லி காட்டுறான், நூறுல நூத்தி எட்டு பாத்தீங்கன்னா அந்த நூறுல எல்லாம் சொல்றான், வஸ்ஸாபிகூன் அவ்வலுன் முஹாஜிர் அன்சார். நீங்க குர்ஆனை அசி பாத்தீங்கன்னா அல்லாஹ் அங்கீகரித்த பேர்கள் ஒரு பேரு முஹாஜிர் அன்சார். இவங்க ரெண்டு பேரையும் குர்ஆனில் அஜீம் மிக சிறப்பான சொல்லப்பட்டிருக்கிறார். அவ்வலூல் முதன்மையாக முந்திக் கொண்டு வந்தார்களே, அவ்வளவு முதல்வர் அவர்களே முந்தி வந்தவங்க. அப்ப சஹாபாக்கள் தான் ரசூலுல்லாஹி முதல்ல இருந்தவங்க, அவங்களையும் முன்னால அப்படின்னு எடுத்து சொன்ன உடனே எல்லாத்தையும் கேட்டு கேட்டவங்க. இப்ப சஹாபாக்கள்லயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த முதல் அந்தஸ்து யாருக்கு, அபூபக்கர் தான். அப்ப மற்றைய சஹாபாக்களை விட அப்ப ஹிஜ்ரத் செய்தவன முந்தி போயிட்டாங்களே அவங்களையும் முதன்மையானவங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லா சொன்னாங்க, இந்த அபூபக்கர் இருக்கிறாரே இவருக்கு, இவரை தவிர்த்து வேற எல்லா இதனுடைய தோழர்களுக்கும் நான் கைமாறு செய்து விட்டேன், இவருக்கு என்னால் செய்ய முடியவில்லை. மறுமையில தான் இவருக்கு என்ன செய்ய முடியாங்க. அப்ப என்ன உலகத்துல அவங்க செய்ய முடியாத அளவிற்கு அவங்க மிகப்பெரிய உதவி செய்தாங்க. அப்ப அவங்க முதலிடத்துக்கு வர்றாங்க. அப்ப இதே மாதிரி அபூபக்கர்ல அடுத்து பெருங்கொண்ட சகாபாக்களுக்கெல்லாம் முந்தி ஒரு கூட்டம் போறாங்க. அவங்களுக்கு பேரு முன்னோர்கள். அந்த முன்னோர்களை முந்தி சென்றார்கள் அவர்கள் வல்லவீன தபஉஹும், இன்னும் அந்த முந்தி சென்ற சஹாபா அன்சாரி முஹாஜிர் அவர்களை தூய தெளிவான சிந்தனையோட பின்பற்றினார்களே அவர்களும் ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு விட்டான். அல்லாஹ் முத்திர பதிக்கிறான் அவங்களுக்கு. அல்லாஹ் யாரை சந்தோஷம் ஏற்றுக்கொண்டு விட்டான், யாரெல்லாம் அல்லாஹுக்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நாடு தொடர்ந்து மக்கா விட்டு போனார்களோ, அப்படி போனவர்களை யார் அரவணைத்து உதவி செய்தார்களோ, இந்த முஹாஜிர்களும் அன்சாரிகளும். இந்த முஹாஜிர்களும் அன்சாரிகளும் எந்த விஷயத்தை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, அதை யார் தூய உணர்வோடு தெளிவான சிந்தனையோடு பின்பற்றினார்களோ அவர்களையும் அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டான். அவர்களும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற சொர்க்கத்தை கொடுப்ப தோட்டங்களை கொடுப்பான், அதை நிரந்தரமாக இருந்து கொண்டே இருப்பார்கள். இது மகத்தான வெற்றி. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தை என்ன, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்தவர்களும், அந்த ஹிஜ்ரத் செய்தவர்களை அரவணைத்து உதவி செய்த அன்சாரிகளும், அந்த முஹாஜிர்களும் அன்சாரிகளும் எந்த கொள்கையிலே எந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மூலம் தெரிந்து கொண்டு சொன்னார்களோ செய்தார்களோ அவற்றை மனப்பூர்வமாக தெரிந்து செயல்பட்டார்களே அவர்கள், இவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அல்லாஹால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், இவர்களுக்கு நிரந்தர சொர்க்கம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்கள் இப்படி சிறப்பாக சொல்றான். அப்ப மகத்தான வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்றார். அதே போல எட்டாவது அத்தியாயத்தில், இது ஒன்பதாவது அத்தியாயத்தில் நூறாவது வசனம், நிறைவு வச்சு கொடுத்து பொருத்தமான வசனம், ஒன்பதுல நூறு, இரண்டு எட்டாவது அத்தியாயத்தில் எழுபத்தி நாலு எல்லாம் சொல்றான். என்ன சொல்றான், வல்லதீன் ஆமனு, யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பி, வா ஹாஜரு, ஹிஜ்ரத் செய்தார்களோ, நாடுதோறும் சென்றார்களோ, வா ஜாஹது ஃபீ ஸபீலில்லாஹ், இன்னும் அல்லாஹ்வினுடைய பாதையில் அவர்கள் போரும் புரிந்தார்களோ, தியாகம் செய்தார்களோ, அவர்களும் வல்லதீன் ஆவு நசரு, இன்னும் அப்படி ஹிஜ்ரத் செய்து வந்த மக்களை அரவணைத்து உதவியும் புரிந்தார்களே, உலாய்க ஹுமுல் முஃமினூன் ஹக்கா, திட்டமாக சத்தியமாக இவர்கள்தான் உண்மையிலே மூமின்கள். அப்ப மூமின்கள் என்பதற்கு உத்தரவாதம் வழங்கப்பட்டவர்கள், அல்லாஹுவை நம்பிய நம்பிக்கை சரியான நம்பிக்கை, அல்லாஹுடைய தூதர் அடிப்படையில் வாழ்ந்தவர்கள், சரியாக வாழ்ந்தவர்கள் என்று அல்லாஹ் முத்திரை பதித்த ஒரு கூட்ட சஹாபாக்கள். அப்ப சஹாபாக்கள் யாரு முதல் ஆயத்து பிரகாரம் அல்லாஹ் அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு ஹிஜ்ரத் செய்து உதவி செய்து அப்படி பாதுகாத்தாலே அவர்கள் இந்த மாதிரி இந்த வருஷத்து சரியான மூமின்கள், இவர்களுக்கு மஃபிரத்தும் ரிஸ்குன் கரீம், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு இருக்கிறது, அவர்களுக்கு மகத்தான கண்ணியமான உணவும் சொர்க்கம் இருக்கிறது. அப்ப இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வந்தால மூமின்களுக்கு முன்னால் சொல்லிட்டான். அப்ப அதுக்கு அடுத்தபடியாக இது நமக்கு பிரச்சனை இல்லை, சஹாபாக்கள் விஷயங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சில கருத்துக்கு மாற்றமாக வரும்போது அவங்களை பற்றி என்ன செய்யறாரு, அதாவது திட்ட நோக்கத்தில் இல்லாம அவங்க சில தவறுதான் சில வார்த்தைகளை எல்லா காலத்தையும் பயன்படுத்த காத்தோட சில சொல்லிடுறாங்க. ஆனா சஹாபாக்களை பத்தி பேசும்போது சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன, ரசூல் என்ன சொல்ற பாருங்க, அன்சாரிகளை நேசிப்பது ஈமானை சார்ந்தது, அன்சாரிகளை விரும்புவது ஈமான் கட்டுப்பட்டது, அன்சாரிகளை விருப்பது அது நயவஞ்சகத்தனத்தின் அடையாளம் தான். அப்ப அன்சாரிகளை யாரும் குறிப்பிட்டா இல்ல, அன்சாரிகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்திற்காக தியாகம் செய்து நாடு வந்தவர்களை அரவணைத்து உதவி புரிந்தார்களே, அந்த அன்சாரிகளை யாராவது திட்டினால் அவன் நயவஞ்சகன் பெறுகிறான். அவன் சஹாபாக்களை பொறுத்தவரை திட்டத்துக்கோ விருக்கிறதுக்கோ அதிகாரமே இல்லை. சஹாபிங்கிற பேர் எந்த அளவுக்கு கேட்டீங்க, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் போய் துளுவிக்காக போறாங்க, அதுல ஒரு ஆள் கலந்துக்கிறாங்க, அவரை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, இவர் முனாஃபிக் சொல்லாதீங்க, அவர் பதில் போல் கலந்து கொண்டவர். யார் சொல்றா, ரசூல் சொல்றாங்க, அவர் சொன்ன பிறகு யாரும் பேசல. அப்ப அதுல பாருங்க, சஹாபாக்களையும் பத்ர் போர்ல கலந்து அவங்களும் தனி முக்கியத்துவம், அவங்களை பார்த்து அல்லாஹ் மன்னித்து விட்டான், ஒரே வந்த ரசூல் முடிச்சாங்க, அப்படி சொன்ன பிறகு யாரும் பேச மாட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்களையும் பத்ர் சஹாபாக்கள் சில முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. என்ன காரணம், அந்த காலம் மிக கடுமையான காலம், அல்லாஹ் ரசூல் சொன்ன அடி உத, அப்படிப்பட்ட காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்,
அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உதவி செய்தவர்கள். அப்ப இவர்களை அரவணைத்துக் கொண்டு ஒரு கூட்டம் வந்தாங்க. அவங்க கடுமையான கால அற்பர்களாக இருந்தாங்க, மைனாட்டிகளாக இருந்தார்கள், பொருளாதார பலவீனர்களாக இருந்தார்கள், உடுக்க கூட சரியான உடை இல்லாத அப்படி இருந்த காலத்தை யுத்தம் போறாங்க. அப்ப யுத்தத்துக்கும் தயாராகிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட சூழல் இருந்ததுனால அவளுக்கு தனி மகத்துவம். எந்த அரிசிலையும் இவருடைய சஹாபாக்கள் எல்லோரும் மிகப்பெரிய அறிவாளிகள். நான் சொன்ன அத்தனை தெரியும் அவர்கள் அப்படிலாம் சொல்லல. அவங்களுக்கு இருக்கிற தனிப்பெரும் சிறப்பு என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க நான் செய்வேன், அவ்வளவுதான். அதுல அவர்களுக்கு எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. மாற்று கருத்து இருந்தாலும் பட்டியல் போட்டு பார்த்து முனாஃபிக்கள் சொல்லிருந்தான். அவங்களை தவிர அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட யாரும் அவர்களுக்கு எதிராக இருக்கவே இல்லை. அதனால சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் எல்லா காலம் இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டவர்கள். அவளுக்கு மறுப்பு அவர் திட்டத்தை கூட திட்டமாட்டாங்க. அவர் தெரியாம சொல்லியிருந்தா கூட வாபஸ் வைக்கிடுவாங்க. அப்ப இதுதான் சஹாபாக்கள் நிலைமை. அதுக்கு அடுத்து தாபியன்கள், அவர்களையும் மக்கள் சமுதாயத்தில் சிறப்புகளாக எல்லாரும் பாராட்டினாங்க. அதுக்கடுத்து என்ன, இப்ப நம்ம காலங்களில் சஹாபாக்குடைய பேரும் இல்ல, தாபியுடைய பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா யார பத்தி நிறைய பேருக்கு தெரியும், இமாம்கள் அப்படின்னு தெரியும். என்ன தெரியாது, அவருடைய பேரு ஊரு அவங்க என்ன செய்யறது அது தெரியாது. அதனால இன்னைக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்ல போறேன். இவங்களுக்கு அடுத்து தாபியங்களுக்கு அடுத்து, அப்ப தாபியங்கள் யாரு, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்களை பின்பற்றியவர்கள். நீங்க ஞாபகம் அதனுடைய பேர் சொல் தபியான்னு பின்பற்றினான். அதிலிருந்து பிறந்த பேர் சொல்லும் தாபி, பின்பற்றியவர். அவருடைய பெருமை தாபியன். அவர் பின்பற்றிய சஹாபாக்களை பின்பற்றியவர்கள். இந்த சஹாபாக்களை பின்பற்றியவர்களுக்கு அடுத்த காலத்து வாழ்ந்தவங்க யாரு, தபவு தாபியன். சஹாபாக்களை பின்பற்றியவர்களை பின்பற்றியவர்கள். இப்படி பின்பற்றியவர்கள் சமுதாயத்தில் இப்ப அறியப்பட்டிருக்கிற இமாம்கள் சொன்னா, ஒரு சில பகுதிகளில் நம்ம நாட்டிலும் பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு இமாம் பேர் தான் பிரபல்யமா இருக்கும். ஒன்னு ஹனபி, ஷாஃபி. ஹனஃபி இமாம் சொல்லுவாங்க, ஹனை மதுஹப் அப்படி சொல்லிக்குவாங்க. ஹனை மதுஹப் எங்க உள்ளதுப்பா, ஹனை மதுஹப் யாரு, அவர் என்ன சொன்னாரு, எங்க சொன்னா சமயத்து கோவம் தான் அடிச்சிருவாங்க. எனக்கு தெரியாதானே, தெரியாட்ட கோவம் தான் வரும். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாம் 90% அபு ஹனீஃபா ஹனஃபி இமாம் என்னதுங்க, எங்க இருந்து வந்துச்சுங்க, என்ன சில பேர் பாத்தீங்கன்னா அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்துச்சு. ஹனஃபி இமாம் பத்தி ரசூல் என்ன சொல்றாங்க கேள்வி, எந்த அளவுக்கு பாருங்க. அறிஞர்கள் நல்ல ஹதீஸோட ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஆள் என்ன கேட்கற என்ன சொல்றா தெரியுங்களா, நான் ஹதீஸ் கடையில் ஆய்வு செய்தேன், இமா அபு ஹனீஃபா அப்படி சொல்றேன், அதை ஆய்வு செய்த இமா அபு ஹனீஃபா அவர்கள் ருக்கு பிற கையை உயர்த்த சொல்றாங்க, அவன் அப்படி உயர்த்த வேண்டாம் சொன்னதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இல்ல. சொல்லுங்க கவனிச்சிலா, இமா அபு ஹனீஃபா இமா அவர்கள் கையை உயர்த்த வேண்டாம் சொல்றாங்க, அப்படி உயர்த்த வேண்டாம் என்று சொல்வதற்கு நான் தேடி பார்த்து ஹதீஸ்ல ஆதாரம் இல்ல. எப்படி சொல்லணும், மாற்றிடணும். அப்ப அபு ஹனீஃபாவை முற்படுத்தி இவங்களை பிற்படுத்த பெரிய அறிஞர்களாம். அப்ப என்ன சொன்னா, எல்லா காலம் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, மோகம், தனி மனித மரியாதை. நீ மதுகு எடுத்து பாருங்களேன், அமைப்பின் பெயரால் மதுகு உருவாகல. யார் பேரால் உருவாயிருக்குது, தனி மனித முஹாஜிர்கள் மதுகுமே இல்லை, அன்சாரிகள் மதுகமும் இல்லை, தாபியங்களுடைய மதுகம் என்று இல்லை, தபா தாபி மதுகமும் இல்லை. ஆனா என்ன உருவாயிருக்கிறது, மதுகப் என்பது தனி மனிதன் பெயரால் உருவாயிருக்கிறது. இதிலும் எப்போது சமுதாயத்தில் இந்த பிரச்சனை ஏற்படும் என்று சொன்னால், தான் யாரை பின்பற்றுகிறானோ அவர் யார், என்ன சொன்னார், எப்படி வாழ்ந்தார், எங்கே வாழ்ந்தார், இது போன்றே தெரியாதுக்கிறாங்க பாருங்க, அவங்களாலதான் சமுதாயத்தில் பிரச்சனை. இன்றைக்கு நம்ம நாட்டில் பிரச்சனை யாராலதான், இது மாதிரி மதுகப் என்று சொல்லக்கூடியவர்களாலே தவிர, மதுகப் என்றால் என்னன்னே தெரியாது. மதுகங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, சில சமயத்தில் மதுகம் அர்த்தம் சிலருக்கு சங்கடமாக கூட இருக்கும். மதுகப்புக்கு பல அர்த்தங்கள் இருக்கு, அதுல ஒரு அர்த்தம் கழிப்பிடத்து சொல்லலாம். மதுகம் அர்த்தம் கழிப்பிடம், செல்லும் இடம். அப்ப என்னன்னா, இந்த மதுகப்புங்கிறது எப்படி பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, இவருடைய அபிப்பிராயம் சொன்னது. அப்ப அபிப்பிராயத்திற்கு உள்ள ஒரு அபிப்பிராயமாக செயல்படக்கூடிய ஒரு சொல்லுக்கு செயலுக்கு பேர் என்னது, மதுகம். அப்ப இது மதுகப்புல பிரபல்யமான ஆள் யாருன்னா, முதல்ல யாருன்னா, இன்னைக்கு நம்ம நாட்டில் அதிகமாக ஒரு இமாமை பின்பற்றக்கூடியவர் இருக்காங்க, யாரு தான், அபு ஹனீஃபா இமாம் தான். ஆனா அவங்க பேர் அது இல்ல, என்ன பேரு சொல்லுங்க, நோமான் இப்னு சாபித். என்னது நோமான் சாபித், அவங்க வந்து அசல் வந்து ஆப்கான், காபூல தான் பிறந்தாங்க, பிறகு ஹிஜாஸ் வந்துட்டாங்க. பெரிய அறிவாளி, அவங்களுடைய அறிவு பற்றி அறிவு, அவங்களுக்கு இருந்த அறிவு சிந்தனை பற்றி சொல்லுவாங்க, அந்த கதைகள் கடலே அவ்வளவு பெரிய ஆதாரம் சொல்லுவாங்க. ஆனா அறிவுபூர்வமாக நிறைய ஆதாரம் சொல்லி மடக்கிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி இந்த உதாரணம் பாருங்க, தொழுகையில தொழுகையில சூரத்து பாத்தியா ஓதுறோம், அப்படிதானே, அதுக்கடுத்து சின்ன சூரா ஓதுவோம். இப்ப லோஹர்ல அசர்ல சத்தம் போட மாட்டோம், மகரீவில் செய்ய மாட்டோம், மூணு அரக்காத்திலையும் இமாம் சத்தம் போட மாட்டாரு. அப்ப அத மாதிரி கட்டங்கள் நம்ம காலையில் செய்யாது, கேட்காது. அப்படித்தானே. அப்ப கேட்காட்டி என்ன செய்யணும், நம்ம ஓதணும். ஏன் ஓதணும்? குரான் ஓதப்பட்டால் நீங்கள் செய்யுங்க, காதாட்டியாளர்கள் ஓதப்பட்டு தெரியல அப்படி செய்ய முடியாது, கேட்க முடியாது. அப்ப கேட்க முடியாது என்ன செய்தாகணும், ஓதி ஆகணும். ஹதீஸ் இருக்குது. ஆனா இமாம் அபூ ஹனீபா மதுஹபில், இமாமுடைய மதுஹபில, அல்லாஹ் அக்பர்னு கையை கட்டிட்டா ஒன்னும் ஓதக்கூடாது. காதை விழுந்தாலும் சரி, விளையாட்டாலும் சரி, என்ன செய்யணும், வாய் மூடி மூலம் நின்றுணும். இதுக்கு ஆதாரம் இமா அபூ சொன்னாங்களாங்கிற இல்ல, அவங்க பேரை சொல்லி வச்சிருக்கா இமா அபூ ஹனீபா இமாம்கிட்ட இந்த பிரச்சனை வந்துச்சான். இவருக்கு என்ன ஆதாரம், என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு? அவங்க என்ன செய்தாங்களா, நிறைய பேர் கூட்டு போனாங்களாம், கூட்டு நிறைய பேர் அவட்ட போய் கேட்க போனாங்களாம். நீ கேளுங்க, அவருடைய அறிவுபூர்வமா சொன்ன பதில்கள். அப்ப அவர் கூட்டு போய் கேட்டு போய் அவனை கேள்வி கேட்க போயிருக்காங்க. அவன் என்ன செய்தாங்களா, அவங்க வந்த உடனே இவங்க எதுக்கு வந்துட்டான் தெரிஞ்சிட்டு, எதுக்கு வந்துருக்காங்க, நீங்க என்ன ஒண்ணு உதவலாம் சொல்றீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம், என்ன கேட்கறதுக்கு வந்துருக்காங்க. அப்படி கேட்கலாம். வந்த உடனே என்ன செய்தாங்க, இவங்க வந்த உடனே உங்களை யார் பேச போறீங்க, இப்படிதான் கேட்போம். எல்லாரும் பேச யாரும் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. யார் பேச போறீங்க, அவனை என்ன சொல்லுவாங்க, யார இவங்க பேசுவாங்க, சரி போங்கன்ட்டாரு. பதில் முடிஞ்சு வச்சா, என்ன முடிஞ்சு வச்சு, ஒரு ஆள் பேசணும் மட்டும் என்ன செய்யணும், அது பேசுறா விட்டுட்டோம்ல இமாம் உண்டு, அவர் பேசிக்கு வரீங்களா போறாரு. இது வேற பதில். அப்ப இது இவ்வளவு அழகா சில பதிலுக்கு பாருங்க, சொன்ன என்ன செய்ய முடியாது, ஒன்னும் பேச முடியாது. ஆனா தவித வேணும் கேட்பாங்க, ஏ அதெல்லாம் எங்க வேணாம், என்னது அல்லாவுடைய தூதர் என்ன செய்தாங்க சொல்லுங்க, ரசூல் அல்லாஹ் என்ன சொன்னா, இப்படி நம்ம கேட்போம் தெரிஞ்சுதான். அப்ப அவங்க என்ன திரும்பி போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து இமாம் பேரில் சொல்லப்பட விஷயங்கள். அப்ப என்னன்னா அறிவுபூர்வமாக பதில் சொன்னார்கள். இந்த மாதிரி பதில் பாத்தீங்கன்னா இமாம் அபூர்வம் நிறைய இருக்கு. அப்ப இந்த மாதிரி என்ன செய்ய நிறைய விஷயம் சொன்னாங்க, உண்மையிலே பெரிய அறிவாள், யாரும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அவங்க விஷயங்களை படிக்கும் அந்த அளவுக்கு நினைச்சு. ஆனால் இமா அபூ ஹனீஃபா அவர்கள் இவ்வளவு சிறந்த ஆளுவர். அவங்க வந்து இமா அபூ ஹனீஃபா அப்துல்லாஹி அவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்னவங்கள்ட்ட, அவங்க எப்ப பிறந்தாங்கன்னா ஹிஜ்ரி 80ல், ஹிஜ்ரி 80ல பிறந்து 150ல மூத்தாயிராங்க. அப்ப ஹிஜ்ரி 80ல பிறந்த அவங்க பெரிய பட்டு வியாபாரி. இமாமுடைய வரலாறு பாத்தீங்கன்னா எந்த இமாம் வரலாறு படிச்சு பாருங்க, அரபில இருக்கு மற்ற தமிழ் எழுதிப்பாங்க, எந்த இமாம வர கண்மூடித்தனமா செய்வாங்க போனதுவாங்க. இமா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 40 வருஷம் அரபில படிச்சு பார்த்தேன், 40 வருஷமாக இஷாவுக்கு செய்த உதவோடு ஃபஜ்ர் தொழுதார்கள். ஆனா இமா அபூ ஹனீஃபா சட்டம் சொல்றாங்க, ஒருவர் உதவி இருக்கும் போதே அந்த உதவு இருக்கிற போதே அடுத்த வகத்தை அடைந்து விட்டால் மீண்டும் உதவி சுண்ணத்து. யார் சொல்றா, இமா அபூ ஹனீஃபா. அவங்க பேர்ல என்ன எழுதி வச்சிருக்காங்க, 40 வருடங்களாக இஷாவுக்கு செய்த உதவோடு ஃபஜ்ர் தொழுதார்கள். இப்படி ஒரு ஆள் சொல்ல வச்சுங்களேன், இப்படி ஒரு ஆள் சொல்றாரோ, யார் சொல்றாரோ அவர் என்ன செய்யணும், அவர் என்ன சொல்லிருக்கணும், கூட இருந்திருக்கணும். அப்ப அவரும் என்ன செய்யப்பாரு, நைட்ல ஊர்ச்சின்னு செய்வார், அவர் அவர் சிறப்பா கூட இருக்கணும். அப்ப யாருன்னே தெரியல, யாருங்க சொன்னா, யாரோ சொன்னாங்க. இதுதான் நடக்கும், பெரியார் சொன்னாங்க. அது அழகான தமிழிக்கார பெரியார் சொன்னார், எந்த பெரியாரோ ஒரு பெரியார், ஒரு பெரியார் சொன்னாங்க. பாருங்க இந்த அளவுக்கு அந்த இமாமுக்கு அப்படி சொல்லவே இல்லை. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகா சொன்னாங்க. இந்த அளவுக்கு பாருங்க இமாமுடைய அந்த பணிவும் பயம் பாருங்க. ஒரு முறை ஒரு ஆள் வர்றாரு, இமா அபனிடந்து இமா அபனிட சட்டம் கேட்க வர்றார், சட்டம் கேட்க வந்தவர் இத்தக்கில்லான்னு சொல்றாரு. உடனே இமா அவன் அழுகிறாங்க, அல்லாஹ் பயந்துகிடுங்க சொன்னாங்க. நம்ம இமாட்ட சொல்ல முடியுமா, அவராது பேச அவர் பக்கத்தில் ஓங்கி அரைஞ்சிருவான், யார பாக்கிற இத்தக்கில்லான்னு சொன்ன. உண்மையில நான் தமிழ் சொல்லல, ஒரு ஆளை பார்க்க நான் போனங்க சுபார் என் கையை பிடிச்சிட்டு யார பார்க்க போற, எனக்கு அவரை தெரிஞ்ச அளவுக்கு என்ன தெரியல. நாங்களா எல்லாம் ஒரே காத்து இருந்தாங்க வச்சுக்கலாம், அப்புறம் இன்னொருத்த ஓடி அவர் இந்த இதான், அவருக்கு இந்த தெரியல, அவருக்கு வேற ஆள் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளும் தெரியல. இல்லை கொஞ்ச நாள் வெளியில் சுத்த ஆரம்பிச்சிட்டோம், அப்புறம் இது நிலம் எப்படி, அவரை பார்க்க போக முடியல. போன் பண்ண இன்னொரு எடுக்கிறா, நீங்க யாரு, நடந்த விஷயம் என்ன, பேரில் வேணாம் விஷயத்துக்கான சொல்ல வரேன், ஏன்னா அந்த காலங்களை சொல்றதுக்கான சொல்ல வரேன், நீங்க யாரு, நம்ம சொன்ன பிறகுதான் அவர்கிட்ட போகுது, ஒருவேளை விருப்பம் இல்லைன்னு சொல்லி முடிஞ்சு வச்சு. இம்மா அவமதி போய் ஒரு மனிதரை இத்தக்கில்லா சுபஹான உடனே அடுகிறார். அது என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்களை மாறி இருக்கிற வரைக்கும் மனிதர்கள் நல்லவளாக இருப்பார்கள். அவ நான் யாரு நீ பாக்கல, என்ன சொல்ற, அல்லாஹ் பயந்துக்க. அவ இப்படி சொல்ல பழகுங்கிறாங்க, இப்படி என சொல்லுங்க, அடிக்கடி சொல்லக்கூடிய விரும்புகிறேன். அல்லாஹ் பயப்படுறதுக்காக என்ன செய்யுங்க, மார்க்கம் படிச்சிருக்கிறோம், பாருங்க எவ்வளவு பணி. இந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்க, இப்படி இமாம் சொல்ல முடியுமா, எந்த இமாமட்டையாவது அல்லாஹ் பயந்து சொல்ல முடியும், நம்மளால சொல்ல முடியாது. அப்ப சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஆள் இருந்தாருன்னா உண்மையிலே அவ யாரு, அவங்கதான் இமாம். ஆனா இமாமோட வரலாறு எடுத்து பார்த்தா அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறாங்க, அவ்வளவு சிரமப்பட்டுக்கிறாங்க. இந்த இமா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எங்களை மாதிரி எல்லாம் என்ன செய்யல, நம்ம இமாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய எங்களை மாதிரி பாத்தியா ஓதி கத்தம் பாத்தியா ஓதால எங்கேயா உடனே இருந்துகிட்டு தாவா பண்றோம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கலாம். மிகப்பெரிய பட்டு வியாபாரி, பட்டு வியாபாரம் பண்ணிக்கொண்டு அவங்களுக்கு அதிக அதிஸ் கிடைக்கல, ஏன் வியாபாரம் செய்துட்டு இருந்தாங்க. அப்ப அங்க அவங்களுக்கு ஹஜ்ஜுக்கு போன இடத்திலையும் அவர்களை தேடி வரக்கூடிய வியாபாரிகள் இருக்க சஹாபாக்களையும் பார்க்கும் போதெல்லாம் அவங்க அதிகமாக கிடைச்சது அப்துல்லா மசூத் தான். அப்துல்லா அவர்கள் மூலமா நிறைய செய்தி தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுடைய மாணவர் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இவர்கள் இந்த விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொண்டு அவங்க அதிகமா சட்டங்களை எழுதலை, அதிசயம் அதிகம் எழுதலை. ஏன் அவங்க அடிப்படை சொன்னாங்க, மசூத் சொன்னாங்க, யாராவது என் மீது ஒரு பொய் சொன்னால் அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கிக் கொள்ளட்டும் என்று சொல்ல சொன்னாங்க. அப்ப நான் சொல்லக்கூடிய சொல்லு அல்லாஹ்வுத்துல சொன்னாங்க சொல்லி ஒரு பொய்யாயிட்டே நரகம் இல்ல என்று பயந்து கொண்டு அவர்கள் அதையெல்லாம் சொல்லல. அவங்க என்ன செய்வாங்க, கிடைச்ச ஹதீஸ்களை வைத்துக் கொண்டு அந்த கிடைக்கிற ஹதீஸ்கள் கூட அவங்களுக்கு நம்பகரமாக இருந்தா தான், அவங்க போய் ஆய்வு செய்யற அளவுக்கு அவங்களுக்கு காலம் இல்ல நேரம் இல்ல, அவங்களுக்கு நம்பகரமாக ஹதீஸா இருந்தா மட்டும்தான் என்ன செய்வாங்க அந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. அடுத்து என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அப்படி ஹதீஸ் கிடைக்காத போது மக்கள் கேட்டு வரக்கூடிய மக்களுக்கு பதில் சொல்வதற்காக குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து அவங்க விளக்கம் சொல்வாங்க. விளக்க சொல்லிட்டு அவங்க சொல்வாங்க, நான் சொல்லுகின்ற இந்த சொல்லை நீங்கள் பின்பற்ற உங்களுக்கு ஹராம், பின்பற்ற கூடாது. அப்படி நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் நான் எங்கிருந்து இதை எடுத்து சொல்லிருக்கேன் தெரியாமல் பின்பற்றக்கூடாது. அப்ப என்ன என்ன கருத்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, குர்ஆனை சொல்லிருக்கா பாருங்கிறாங்க. அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்கா என்று பார்த்து தான் பின்பற்ற வேண்டுமே தவிர அப்படி இல்லாமல் பின்பற்ற கூடாது. இப்படி அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. அப்ப இமா அபூ ஹனீபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது அவங்க வாழ்ந்த காலத்துல இப்படி இந்த விஷயங்களுக்கு அல்லாஹ் ரசூல் விஷயங்கள் இல்லாம அவங்க சொல்லல, மட்டும் இல்லாம நீங்க இமாம் வரலாறு எடுத்து பாரு, எந்த ஒரு இமாமும் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்லவே இல்லை. ஆனா என்ன தெரியுமா, இப்ப நம்ம காதை பாருங்க, சில நேரத்தில் என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்னு சொன்னா இவங்கெல்லாம் சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவங்க, குர்ஆன் அடுத்தாவில் ஒரு மதம் உண்டாக்கிட்டாங்க என்று இப்படி ஒரு சிலர் சிலருக்கு குற்றச்சாட்டுப்படுவாங்க. ஆனா இது குற்றச்சாட்டு நியாயமா என்றால் நியாயமே இல்லை. ஏன் நியாயம் இல்லை என்றால் நீங்க இன்னைக்கு பாருங்க, நாம எல்லாரும் இங்க உள்ளவங்க கிட்டத்தட்ட எல்லாரும் தொழிலாளி தான், தொழிலாளி தானே இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, தொழிலாளி ஜமாத்தோட தொழக்கூடியவங்க நிறைய இருப்பீங்க, பின்பற்றுவேன் ஒரு ஹதீஸும் இல்ல, பலவீனமான ஹதீஸ் இல்ல, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் கூட இல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்ததாக சில வார்த்தைகள் வருகிறது, அவர் ஓதக்கூடிய செய்தி குர்ஆன்ல ஹரம் ஷரீல போய் தொழுதாலும் கூட நம்ம சகோதரர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இருக்கிற நிறைய பேருக்கு, ஆனா இங்க இங்க வரக்கூடிய ஆள் கூட பாத்தீங்கன்னா ஹரம் போன நன்மை கூட கிடைக்குமே, கூட சேர்ந்துரு, அவர் இறந்து ஓய்வு போட்டு வராரு, விதத்துல சேரலாமா, அவருக்கு குற்றம் கிடையாது. ஏன் குற்றம் கிடையாது, அவர் இப்படி இருந்தால் எப்படி இருந்தா இதுக்கு என்ன இருக்குது, எங்கேயோ ஒரு ஆதாரம் இருக்கு நினைத்திருந்தால் தெரியும் இல்ல உண்மை இல்ல தமாஸ் இல்ல இமாம் செய்ய மாட்டாங்க, என்னன்னு துவா வஜ்ருக்கு உள்ள துவா போருக்கு உள்ள துவா எழுதி வச்சுக்கான், அப்படி ஒரு துவா ரசூல் செய்தாங்களா இல்ல. அப்ப இதை மாதிரி இன்றைக்கு குருத்தை அதை பாடம் பண்ணி துவா வராங்க. சின்ன பேர்ல இருந்து பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ் ஒரு நாள் நான் யதார்த்தமா ஒரு பள்ளியில மாட்டிக்கிட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டேன் நான், எனக்கு தெரியாது இதுல கடைசி ரக்காத்துல என்ன செய்வாங்கண்டு இந்த கத்தமுல் துவான்னு ஓதுவாங்க தெரியாது, நான் முன்சபல மாட்டிக்கிட்டேன் இல்லன்னா ஓடி இருப்பேன், நிக்க முடியல சுபஹானல்லாஹ். நமக்கு அதுக்கு விதத்தின் குழந்தைங்க வச்சுக்கல கடுமையான வெறுப்பு ஏற்படும், அவன் அழுகுறான், அவன் அழுகுறான் என்ன காரணம், விதத்தில் தெரியல. நீ பாரு இன்னைக்கு பாத்தீங்கடா ஆண்கள்லயே சரி பெண்கள்ட்ட கேட்டாலும் தெரியும் உங்களுக்கு, உங்க பெண்கள் அனுப்பி பாருங்க துவா இந்த எல்லாரும் அங்கேயும் பேச பேசிட்டே இருப்பாங்க, வித்துல அவன் சேர்ந்துக்கிறது எதுக்காண்டி ஆமி போடுறதுக்கு, தெரியுதோ தெரியல அவன் என்ன சொன்னாச்சு ஆமீன், இந்த இவங்களும் பார்த்தா ரப்பனங்கிற ஆமிங்கிறான் நீட்டணும்ல ரப்பனா வரம்னா அங்கேயும் சொல்றாங்க, நம்ம ஊர்ல பார்த்தா இங்கேயும் சொல்றாங்க, யா ரப்பி அல்லாஹும்ம ஆமீன். பாருங்க பொருள் இல்லாம அவ என்ன இந்த விதார்த்திகளை, இவங்க இந்த விதார்த்திக்கு மட்டும் சுவை இருக்கும், விதத்தில் பாருங்க அது ஒரு ஈர்ப்பு இருக்கும் சேர்வனுக்கும் கேட்கறவனுக்கும். ஆனா அது விதத்தான் தெரிஞ்சு எப்படி இருக்கும், எரிச்சலா வரும், வெறுப்பா வரும். நமக்கு என்ன அரவத்தை கூட ஆசையா, நாங்க போன தொழிலாளர் தொழில் விடுறது இல்ல, சிலவர் சொல்லிட்டாங்க இவர் வந்தாரு இன்னைக்கு நான் குறைய தூட்டு வந்துட்டேன், இவரால் பத்திரக்காத்திரை போச்சுட்டு. ஆனா எங்க தூண்டாலும் விதத்து விதத்தான், அந்த இமாம் பின்னால ஒரு இமாம் இவருக்கா தொழில் கிடையாது. ரசூசலதாசன் முன்னு சொல்றது அதை முடிஞ்சு போச்சு. அவர் என்ன ஜமாத் பின் நடத்தினாங்க, எட்டரை காத்து நடத்தி அவர் ஆர்டர் போட்டாங்களா வருது. அவன் நம்ம எங்க போனாலும் தொழுகைக்கு நன்மை இருக்குண்டா, விதத்தை செய்த நன்மை இருக்குமா, நன்மை இருக்காது, அப்படியே விளங்கணும். ஆனால் அங்க அவர் செய்த அவர் போட்டு மேலாம் கிடையாது, விதத்தில் தெரிஞ்ச அரிசி கூட நம்ம சேரக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, நான் அனுபவிச்சு சொல்றேன், இந்த இமாம்கள் துவா ஓதி பிடிக்கிறது நான் ஒன்றரை ஜூஸ் ஓதிடுவேன். அந்த வித்திரு தோதி உள்ள எதுக்கு நன்மை அதிகம் சொல்லுங்க பார்ப்போம். அந்த அளவுக்கு போட்டு அனாவசியம் இருக்கிறாங்க. அவன் விதத்தினா என்னன்னு தெரியணும். அப்ப இந்த இமாம்களை பொறுத்த வரைக்கும் இப்படி அவங்க யார் என்ன செய்யல என்ன பின்பற்றுங்கன்னு சொல்லல. அவங்க சொன்னதுல என்ன சொன்னாங்க, எல்லா இமாம்களும் ஏக மனதாக சொன்ன ஒரு செய்தி, இதா சஹல் ஹதீசு ஃபஹுவ மத்ஹபி. நம்ம தவீது நிறைய பேர் பாடத்தை இப்ப மறந்துருப்பாங்க. என்னது இதா சஹல் ஹதீசு ஃபஹுவ மத்ஹபி, இதான்னு வந்து எங்க வந்தாச்சு ஆள்கிற அர்த்தம் அப்படி இருந்தாலும் சொல்லுமா, அது சஹ அது சென்ற காலம் சொல் சஹனா ஆறாவது ஆதாரபூர்வமாக இருந்தால், இதா சஹல் ஹதீசு ஒரு ஹதீஸ் ஆதாரம் வந்தால் ஃபஹுவ அதுதான் மதுஹபி, என்னுடைய மதுஹபு. யார் சொன்னது, எல்லா இமாம்களும். இவங்க சுமாரில் பாருங்க எப்படின்னா, இந்த தனி மனித மரியாதை எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா, இந்த காலத்தில் இருக்காங்க சில பேர் கண்மூடித்தனமா பின்பற்ற இப்பவும் இருக்காங்க. அது சொல்றது சரியா இல்லைன்னு அவர் சொன்னார், அவர் எவ்வளவு பெரிய ஆய்வு செய்யறாரு, எவ்வளவு பெரிய ஆய்வு செய்யறாங்கன்னு அவங்க எல்லாம் தவறு வந்து தவறு தான். அப்ப எதை நம்ம பார்க்கணும், சொல்லக்கூடிய செய்தி சரியானதான் பார்க்கணும், அதுதான் பார்க்கணும். அப்ப எல்லா காலங்களும் இமாம்கள் இப்படி என்ன சொன்னாங்க, எது சரியான சொன்னாங்க. சரி இமாம் ஹனவி மது இமா இமா யாரு நூமான் சாபித், அவங்க எங்க பிறந்தாங்க, பிறந்த காபூல்ல ஆப்கான்ல பிறந்தாங்க. அவங்க வாழ்ந்தது ஹிஜாஸ்ல, ஹிஜாஸ்ல பட்டு வியாபாரம் இருந்து அங்க இருந்து அரபி பேசுறாங்க, அரபி நல்லா படிச்சாங்க, அரபி சொல்லி கொடுத்தாங்க. இவங்க 150 மூத்தாயிட்டாங்க. அடுத்து இவங்க காலத்திலே இருந்த இன்னொரு இமாம் யாரு, மாலிக் இப்னு அனஸ், அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் மாலிக். இவங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க, ஏன்னா அது ஹதீஸ் அறிவிக்கும் போது ரெண்டு பேர் இருப்பாங்க சஹாபி, அவருக்கு அடுத்து இருப்பாங்க, ரொம்ப ஈஸி. ஒரு தாவி பேர் சொல்லுவாங்க, அடுத்து யார் இருப்பா, சஹாபி. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவர்களுக்கு இமாம் அபு ஹனீஃபா இமாமை விட ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எங்க இருந்தாங்க, மதீனாவில் இருந்தாங்க. மதீனாவில் இருந்ததுனால அவங்க ஹதீஸ்களை கேட்டு படிக்கிறது பெரிய வாய்ப்பு இருந்துச்சு, அந்த மதீனா இருக்கிறதுக்கு விருப்பப்பட்டாங்க. அப்படி அவன் இமா மாலிக் இமாமுடைய ஹதீஸ் தொகுப்பு தான் முதல்ல பிரபல்யமாச்சு, மோத்தா என்னோட தான் மாலிக் மோத்தா, மோத்தா மாலிக் பிரபல்யமாச்சு. எந்த அளவுக்கு சொன்னா ஆட்சியாளர்கள் அவங்க காது, முதல் ஆட்சியாளர் இரண்டாவது ஆட்சியாளர் மாறிட்டாங்க. முதல் ஆட்சியாளர் இப்படி இருந்தாங்க, அவர் இந்த மாலிக் முத்தா மோத்தாங்கிற கிதாப எழுத பிறகு அவங்க சொன்னாங்க, அதாவது உங்களுடைய நீங்க சொல்லக்கூடிய சட்டத்தையும் நான் எல்லாரும் கடைபிடிக்க அறிவிப்பு செய்ய போறேன். செய்யாதீங்க, ஏண்டா நான் மதீனாவில் இருக்கிறேன், மக்காவில் எத்தனை பேர் சரதாசி சொல்ல கேட்டவங்க இருப்பாங்க, இன்னும் சுற்றுப்பாதத்தில் பல பேர் இருப்பாங்க, அதனால எனக்கு தெரியாத ஆதாரபூர்வமான செய்தி யாருக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன சொல்லுதான் நீங்க சரி சொல்லிட்டீங்கன்னா அவங்க சொல்ல தப்புண்டாயிடும், சொல்லாதீங்க. இதாங்க இமாம்கள். அப்ப இமாம்களை பொறுத்த வரைக்கும் யார் என்ன செய்யல, நான் சொல்லு ஏன் சொல்லு ஏன் சொல்லு சொல்லவே இல்லை, அவங்க சொல்றதெல்லாம் ஆதாரம் ஹதீஸ், அதுதான் என்னுடைய மதுஹபு. அப்ப எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா அந்த கபர் அடைக்கிறாங்க, காட்டுவாங்க இந்த கபர் இருக்கிறாரே இவரை தவிர வேறு எவர் சொன்னாலும் அது தவறாகவும் இருக்கலாம் சரியாகவும் இருக்கலாம், எனவே தவறாக இருந்தால் நீங்கள் அதை விட்டுவிடுங்கள், சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்தில் ஒரு ஆட்சியாளர் இருந்தார், அவ என்ன சொன்னா, ஆட்சியாளர்களால் ஏற்படுறதா சமுதாயத்தில் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு பாருங்களேன், மார்க்கத்தில் குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லி வரும் பாருங்க, பிரச்சனையே இருக்காது. எப்ப இங்க நுழையிறாங்களோ, எங்க அரசியல்லையும் கேடு கட்டு அரசியல், அந்த காலத்தில எல்லாம் ஓரளவு என்ன செய்தாங்க, அல்லாஹ் ரசூல் அங்க கொள்கை இருந்துச்சு, இருந்தாலும் தன்னுடைய மனதிற்கு சில விஷயம் பிடிச்சா அதை செயல்படுத்துவதற்காக நினைச்சு கொஞ்சம் வளர்ந்து கொடுக்கணும் ஆசைப்படுவாங்க. அப்படி ஆசைப்படும் போது கூட சுயமா அறிவிக்க மாட்டாங்க. இன்னைக்கு கூட நாட்டில் பாத்தீங்கன்னா ஃபத்வா குழு தனியா வச்சிருக்காங்க, அது யாரு, அவங்க யாரு, குர்ஆன் படிச்சவங்க இந்த நாட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தலைவர், அவங்களுக்கு தனி மரியாதை எல்லாம் இருக்குது. அவங்க சொல்ல கேட்டு செய்வாங்க, இவங்க அறிவிப்பாங்க, மார்க்கெட் வரும்போது இவங்க மற்ற செய்வங்க அறிச்சுக்கிடுவாங்க. இந்த ரெண்டு நிலை இவங்க இவங்களே இப்ப பிற்காலத்தை வந்தது. அப்ப இந்த மாதிரி அபு ஹனீஃபா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபிமான் பேர் என்ன பேரு, நுஃமான் சாபித். அவங்க அதுக்கு அடுத்து யாரு, மாலிக் பின் அனஸ். இவங்க என்ன அவருடைய ஆட்சிகள், ஆட்சி அவங்க அவனுடைய காலத்து ஆட்சியாளர் ஒரு ஆட்சிகள் என்ன சொல்றான், அதாவது நிர்பந்தமா என்ன செய்யறான், நான் தான் தலைவர் என்று இருக்கிற தலைவர் தள்ளி விட்டு அவன் வந்துட்டான். நம்ம வரலாறு கேள்விப்படுறோம்ல, தகப்பனை கொண்டு என்ன செய்யறான், ஆட்சிக்கு வந்துடுறான். அல்ல தகப்பன் அரசு பண்ணிட்டு மகன் ஆட்சிக்கு வந்துடுறான். நம்ம காலத்துல கேள்விப்பட்டிருக்கிறோம். இதை மாதிரி அந்த காலத்துல ஆட்சிக்கு வர்றான். ஆட்சிக்கு வந்தா அவன் என்ன சொல்ல சொல்றான்னு கேட்டீங்கன்னா, மாலிக் மாவட்ட பாருங்க, மாலிக் மாவட்ட அவன் சொல்றான். எப்படி சொல்றான் தெரியுமா, அவர் அழ சொல்றான் பாருங்க, நீங்க ஒரு சட்டம் சொல்லணும். என்ன சட்டம் சொல்லணும், நிர்பந்தி தலாக்கு சொன்னால் அவருடைய தலாக்கு செல்லும் சொல்லணும். தலாக்குள் முக்கரகு இயக்கு, தலா நிர்பந்தமாக ஒரு தலாக்கு சொல்லிட்டா பிடிச்சி நீ உடனே தலாக்கு சொல்லு, அடிச்சு அவன் சொல்ல நான் தலாக்கு சொல்லிட்டேன்னு சொன்னாச்சுங்க, அது நடக்கும் சொல்லுனா நடக்குமா, நடக்காது. இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஆனா மாலிக்கு அவன் சொன்ன என்ன செய்வாங்க, மக்கள் இப்ப எல்லா காத்து இருக்கிறாங்க, யாராவது ஒரு ஆள் முக்கியமான ஆள்கிட்ட போய் நீங்க சொல்லுங்க அவசரம் ஏத்துக்குவாங்க. ஏன்னா இப்ப சமீபத்தில் கூட ஒரு சகோதரின் ஒரு கேள்வி கேட்டாரு, கேள்வி கேட்டுட்டு நான் பதில் சொன்ன உடனே நான் இதை அவர்கிட்ட கேட்டேன், ஊர்ல இருக்காரு அவரு. இப்ப பெருநாள் தோல் நடந்த விஷயம் என்கிட்ட சொல்றாரு, நான் அவர்கிட்ட கேட்டேங்க, அப்புறம் இதை அங்க கேட்கறான். அப்ப நம்மள்ட்ட கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவன் ஒரு தலைவர் வச்சிருக்கான், அவர் சொன்னாதான் கேட்கணும் வச்சுருக்கான். அவர் என்னோட வயசு கம்மியா, என்னோட குறைவான ஆளா, அதெல்லாம் அவர் தெரியாது, அவர் ஆள் பற்றி தெரியாது. இருந்தாலும் அவன் என்ன வச்சிருக்கான், தனக்குன்னு ஒரு இமாம் இருக்கிறார், அறிஞ்சிருக்கிறாரு, அவர் சொன்னா ரைட்டா இருக்கும். இப்ப இருக்குது, அப்ப கண்மூடித்தனமா பின்பற்றக்கூடிய எல்லா ஆட்கள் இருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றான் பாருங்க, இப்படி சொல்லணும் இமாம் மாறி சொன்னாங்க, தலாக்குள் முக்குறை லாயக்கவுனாங்க, என்ன செய்யறாங்க, அதெல்லாம் நடக்காது, நாங்க அடிச்சான். எந்த அளவுக்கு ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மாலிக்கு மதுகவர் சிலர் பாத்தீங்கன்னா அல்லாவுக்கு செய்ய மாட்டான், கை விட மாட்டான். ஷியாக்கள் கூட்டம் இருக்கிறான், அவன் போக மாலிக் மதுஹபில் ஒரு சில பேரு கண்மூடித்தனமான மாலிக்கிகள் என்ன செய்ய மாட்டாங்க, கை கட்ட மாட்டாங்க. என்ன காண் கேட்டீங்கன்னா, இவன் மாலிக் ரஹமத்துல்லாஹி அடி வாங்கி கொஞ்சம் காலத்தில் கையை தூக்க முடியல, எந்த அளவுக்கு அடிச்சான் தெரியுங்களா. சரி அடிச்சு அவ்வளவு அடிக்கிறான்ல, நம்மளே அடிச்சுட்டாங்க அடியா, இமாவுக்கு அடியால ஆச்சரியப்படுவோம். ஒரு இமாம் ஜெயிலு பிடிச்சி போனா எல்லாம் கேவலம் எனக்கு, ஜெயிலுக்கு போயிட்டான் இவன், இவர் மக்கள் அடி சொல்ல அடி சொல்லிட்டாங்க, அவனை வெளுத்துட்டோம் கொளுத்துட்டோம், யாரா என்ன யாரும் சாக்கல. அப்ப கேவலமா அடி வாங்கினாங்க, இவன் என்ன திட்டு வாங்கலாம் தெரியுமா, இவன் எல்லாம் மனுஷனா அப்படி தேடல. இப்ப நம்ம காலத்தை கேட்டோம் காதல, அந்த அளவுக்கு பேசுறாங்க. அந்த இமாம் அடிச்சு வீதி கொண்டு போறான், எத்த வடி அவங்க சொல்றாங்க, தலாக்குல் முக்கரஹிலாய கவு அரஃபரி மன் அரஃப அன மாலிக் இப்னு அனஸ் அடையாளம் தெரியல. உடனே சொல்றாங்க, தெரியாமலாம் தெரிஞ்சுக்கிறீங்க, நான் மாலிக் இப்னு அனஸ், அனஸுடைய மகன் மாலிக், நான் இப்போதும் சொல்லுகிறேன், நிர்பந்தலாக்கு சொன்னா செல்லாது. அந்த அடி வாங்கி கை தூக்க முடியாது, கை தூக்க முடியுமா, அந்த கை தூக்கல. உடனே சிம்மா மாலிக் மாம் கை தூக்கல, நான் தூக்க மாட்டேன். எவ்வளவு முட்டாள்கள் பாருங்க, எல்லா காலத்திலையும் இந்த தனி மனித மரியாதை மட்டும்தான் மட்டையன் ஆயிடுவாங்க. இப்பவும் சில பேர் அப்படி இருக்கிறாங்க. அப்ப எல்லா காலத்திலையும் நம்ம வந்து உசாரா இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தெரியுமா, யாரா இருந்தாலும் சரிதான், அதுக்காக வேண்டிய யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்றாங்க, அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டேன், ஏன்னா கண்முடி தலைவர் அந்த அர்த்தம் இல்ல. குர்ஆனை அதி சொல்றாங்களா, யார் சொன்னாலும் கேளுங்க, ஆனா குர்ஆன் தெரிஞ்சுக்க அவ்வளவுதான். அப்ப இந்த குர்ஆன் அடிப்படையை சொல்ல தெரியும், அதுக்கு ஒரு ஆயத்து சொல்லும்போது நம்பர் அந்த ஆயத்து இருக்குது. அன்னைக்கு அல்லாவுடைய பெரிய கிருபை ஆயத்து நம்பரை சொல்றோம், போய் தரிசனம் எடுத்து பாக்குறீங்க, அரிசி நம்பரை சொல்றோம், இன்னும் அரிசி எல்லாம் வந்துருச்சு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, தெரிஞ்சதா. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்ச அரிசியும் பின்பற்றணும். அப்ப இமா மாலிகிமா இப்படி சொல்லி நிர்பந்தப்படுத்தப்பட்டாங்க. அப்ப இவ்வளவு கொடுமையில அவங்க செய்தாங்க, அழுத்தத்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அடுத்த காலத்தில் வந்தவங்க யாரு, இமாம் ஷாஃபி. இவங்க ஷாஃபி இமாம் தான் முதல் முதல்ல நாடு விட்டு என்ன செய்த படிக்க போனாள். இவங்க இன்னைக்கு பாருங்க, கஸ்தாவில் பிறந்தாள் இவங்க, நூத்தி ஐம்பதுல கஸ்தாவில் பிறக்கிறாங்க. இமாம் அபு ஹனீஃபா பாக்தாத்தில் அடங்குறாங்க, இமாம் மாலிக் எங்க அடங்கிட்டாங்க, மதீனாவிலேயே. இமாம் ஷாபி இமாம் கஸ்தாங்கிற பிறந்து அவங்களும் பாக்தாத்தில் அடங்குறாங்க. அப்ப கஸ்தாவில் பிறந்து இவங்க என்ன, இவங்க இவங்க சின்ன பிள்ளைல என்ன செய்யறாங்க, தகப்பனா மூத்தாயிராங்க. அப்ப இவங்க அனாதை என்ன செய்யறாங்க, படிக்கிறதுக்கு தாயார் வளர்த்துக்கு அவசியப்படி செய்யறாங்க, மதீனாக்கு அனுப்புறாங்க. அப்ப மாலிக் மாவட்டம் முதல்ல மாணவர் ஆகிறாங்க. இமாம் ஷாஃபி படிச்சு முதல் யார்கிட்ட, மாலிக் மாவட்ட. அப்ப ஷாஃபி மாவுடைய பிறப்பும் அபு ஹனீஃபா இமாவுடைய இறப்பும் ஒரே காலம். ஷாஃபி மாம் பிறக்கிறாங்க, அபு ஹனீஃபா மூத்த விட்டாங்க. இத மாசாக்கல கிண்டல் பண்றது எப்படி, இமாம் அபு ஹனீஃபா வந்து ஷாஃபி வர்றான்னு தெரிஞ்ச பயந்துட்டு மூத்த விட்டாரு. யாரு அரபிசல் மாணவங்க இப்படி சொன்னா, இந்த வார்த்தை எதை காட்டுது, எதை காட்டுது, குஃபர் ஆயிடும். என்னமோ மூத்த அவர் விரும்பி மூத்தான மாதிரியும் இவன் உடனே மாத்தி, அப்படி இல்ல இமா அபு ஹனீஃபா இமா மூத்தா அப்படின்னு தெரிஞ்சவன் ஷாஃபி மாம் பிறந்துட்டாரு, அது வரைக்கும் அம்மா வயிற்றுல இருந்தாராம். இப்படி எல்லாம் மாசர் தருவதானம் பேசிக்குவானோ அந்த இமாமளை பெருமைப்படுத்துக்க அவங்க இப்படி எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்ப இமாம் ஷாஃபி இமாம் பிறந்த இடம் வேற, அவங்க இடத்து பிறந்த இடம் வேற. அப்ப இவங்க இந்த மதீனாவில் படிக்க போறாங்க. அப்ப முதன் முதல்ல படிச்ச ஆளு குர்ஆன் ஹதீஸ் ஹதீஸ் அடிப்படையாக தெரிஞ்சு ஒரு ஹதீஸ் எழுதினவர் மாலிக் இமாம். அப்ப மாலிக் இமாமுடைய மாணவராகத்தான் போய் ஷாஃபி இமாம் சேர்ந்தாங்க, பிறகு படிச்சுட்டு வந்தாங்க. ஷாஃபி இமாமுடைய வரலாற்றுல மட்டும்தான் படிப்பதற்காக தேடி போனாங்க. படிக்கிறதே காலத்து கழிச்சவங்கல ஒரு ஆள் யாரு இமாம், அவங்க பேரு முகமது இப்னு இத்ரீஸ். முகமது இப்னு இத்ரீஸ் இத்ரீஸின் மகன் முகமது, அவங்க அரசுடைய மகன் மாலிக், இவங்க இத்ரீஸின் மகன் என்ன முகமது. அப்ப இவங்க என்ன செய்ய அவங்கள படிச்சுட்டு இரண்டாவது என்ன செய்தாங்கன்னு சொன்னா ஹிஜாஸ். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்ந்த இடத்துக்கு போறாங்க. அங்க இமாம் அபு ஹனீஃபா இமாமுடைய மாணவர்கள்ல பிரபல்யமான ரெண்டு மாணவர் தான், ஒருத்தங்க பேர் அபு யூசுப், முகமது. அவங்க சொல்லுங்க முக்கியத்துவம் அபு ஹனீஃபா இமாமை விட இவங்களுக்கு முக்கியம் கொடுப்பாங்க. அவங்க தான் சொல்ல மக்கள் சொன்னாங்க. அந்த விஷயம் இவங்க மேல பற்றி வந்துருச்சு. இமாம் ஷாஃபி இமாம் போன படித்தாலும் முகமது இமாம். அவங்க யாரு? அபு ஹனீஃபா இமாமுடைய மாணவர். என்ன நினைச்சு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல இந்த காலத்திலையும் அதை பின்பற்றிய இமாம் இருக்கிறாங்க. சவுதி எடுத்தாலும் சரி மறுநாடுகளும் சரி அதுதான் அதிகமா இருக்கு. என்ன இருக்கு கேட்டீங்கன்னா அதை எப்போது மனித சிந்தனை என்ன ஏற்படும் கேட்டீங்கன்னா ஒரு ஹதீஸ அப்படியே படிச்சு சொன்னா மக்களுக்கு சிரமம், ஒரு கால ஒரு குர்ஆன் ஆயத்தை அப்படியே படிச்சு சொன்னா சிரமம். அதனால அந்த படித்து விட்டு அதை சத்த மக்களை சொல்லிடுவோம். உதாரணமா நீ ஹரபி பத்தி நான் சொல்லுகிறேன். ஹரபியில உதுவடி பலன் எத்தனை? நாலு. ஏன் நாலு இல்ல மறந்தாச்சா? குர்ஆன் வருது எத்தனை வருது? நாலு தான் வருது. எத்தனை அத்தியாயம்? ரொம்ப லேசு. அஞ்சுல ஆறு, அஞ்சுல ஆறு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கும்? சரி அவங்க கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அப்ப அஞ்சுல ஆறு பாத்தீங்களா டக்குன்னு. அப்ப ஏன் நாலு இமாம் சொன்னாங்க? சும்மா கண்மூடி தினம் சொல்லல, குர்ஆன் ஆயத்து. அப்ப என்ன சொல்லணும்? அல்ல இப்படி ஆயத் சொல்றான் அப்படிலாம் சொல்றது இல்ல. உதுவடி வரல ஆறு முடிஞ்சு வச்சு. சாமி அவன் ஒளிபரல ஆறு. அப்ப எங்களுக்கு நாங்க படிக்கிற காலத்துல எனக்கு ஏன் ஆறுனும் தெரியாது, அவனுக்கு ஏன் ஆறு தெரியாது. அவன்கிட்ட போய் நாலு தப்புன்னு சொல்றதும் இல்ல, அவன் எங்கிட்ட ஆறு தப்புன்னு சொல்றதும் இல்ல. நீ சாமி நாங்க அனுப்பி எந்த அளவுக்கு ஒரு தடவை நாங்க பள்ளியா தொழில் போயிருக்கோம் அசரு. அப்ப தச்சல திண்டுக்கல் சார்ந்த இன்னைக்கு சின்ன பிள்ளை ஞாபகம் நம்ம ஓடி இருக்கிறப்போ வாங்க தொழுவன் கூப்பிட்டேன். இல்ல எங்களுக்கு இன்னும் வகுத்து வரல, பள்ளியாசல பாங்க சொல்லியாச்சு தொழில் போறோம். எங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வகுத்து வரலையா? என்ன வகுத்து வரல, பாங்க சொல்லியாச்சுங்க நாங்க அனுப்பி. ஏன்னா அனுப்பிக்கு அசரு பிந்து நம்ம தோல்றப்போ அவங்க ஹனபி காரணமா மாட்டாங்க. குர்ஆனை அதிசி படிச்சிருப்பாங்க. ஆனா எங்க கிதாப்ல அப்படிலாம் இல்லவே இல்லை. ஷாஃபியின் நாங்க படிச்ச கிதாப் யாரு கேட்டீங்கன்னா போன நூற்றாண்டுல வாழ்ந்த ஜெயினுத்தீன் தங்கல் இருந்தார் யாரு, கேரளாக்காரர். அவர் எழுதின கிதாப் தான் ஷாஃபி மதத்தோட முக்கியமான கிதாப். பத்தோல் மைனூர் கிதாப் இருக்கு. நாம எல்லாம் ஓதி 7 வருஷம் ஓதி முடிச்சு கிட்டத்தட்ட 10 வருஷமா அது ஓதி கொடுத்து 13வது வருஷத்துல காரணத்து வைக்கிற போது இமாம் ஷாஃபிக்கு உம்மூன் கிதாப் கண்ணால பார்த்தேன். அது வரைக்கும் இமாம் ஷாஃபிக்கு உம்மூன் கிதாப் எனக்கு தெரியாது, கேரளாவே கேள்விப்பட்டிருக்கிறோம். இதே ஏன் பார்த்தோன்னு சொன்னா விவாதம் ஏற்பட்டு போச்சு. விவாதம் ஏற்பட்டா இமாம் ஷாஃபி அவர்கள் எதை எதை சொன்னாங்க இதை பார்த்தோம். அதுல பார்த்தா கூட சில வித்தியாசம் இருக்கு. அதுக்கெல்லாம் படிக்கும்போது தெரியுது இமாம் இமாம் எப்படி சட்டம் சொன்னாங்க. அப்ப அவங்க என்ன செய்யிருக்காங்க மக்களுக்கு படி சொல்லும் போது ஒரு ஆள் சொல்லிட்டு இருப்பாங்க, இன்னொரு அவனை கேட்ப அவர்கூட சொல்லுவாங்க, இப்படி என்ன செய்வா சொல்லிட்டே இருப்பாங்க. அதான் சட்டம். அப்ப அவங்க எப்படி சொல்லிருக்காங்க? குர உதவத்தை கட்டடத்தை சொல்ல உதவா உதவி பல நாலுப்பா இந்த நாளை கட்டாயம் செய்யணும். அந்த நாலு செய்தா போதுமா? இல்ல இல்ல அந்த நாலு செய்யணும். ஆனா அது முழுமை நிறைவேறுவதற்கு இதெல்லாம் செய்யணும். என்ன செய்யணும்? அது சுன்னத்துல் 18 காசி. அப்ப நாலு பார் எப்படி சொல்லுவாங்க? அப்ப இவங்க ஏன்னு கேக்குற ஏன் சொன்னா எல்லா காலத்திலையும் அது ஒரு வகையில தவறா இருந்த ஒரு தவறு இல்லை. என்னண்டா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் மார்க்கத்தை படிச்சு கொள்ளணும், தெளிவா தெரிஞ்சு கொள்ளணும், குரான் செயல்படணுங்கிற நோக்கத்துல இருக்க முடியாது. இருக்க முடியுதா? நீங்க உங்களால இங்க எத்தனை பேர் குரான் தெரியும்? நீங்க இருக்கக்கூடிய இடத்துல நம்ம படிங்கன்னு சொன்னா கூட நேரம் இல்லை. அப்படித்தானே சொல்லும் போது மட்டும் ஞாபகம், நாளைக்கு படிக்க பாப்பான்னு சில பேர் யாவரும் கால் அடிச்சோன்னு தூக்கிடுவாங்க. சரி அடுத்த பாத்துக்கிடுவோம். இப்படி படிக்க முடியாது. ஏன்னா இது மனிதனுடைய இயல்பா போச்சு. இதெல்லாம் போட்டி போட்டு நெஞ்சா தான் படிக்க முடியும். காலை ஒரு 8 மணிக்கு வரணும்னா வர முடியுமா? ஆனா அதே நேரத்தில் ஜுபைல இருந்து உடனே வந்துடுறாரு படிக்கிறது, தம்மாவில இருந்து 2 பேர் வந்துடுறாங்க. அப்ப யாரால வர முடியுது? எப்படியாவது குரான் படிச்சாகணும், அப்படி கஷ்டப்பட்டு வந்துடுறாங்க சில பேர். அப்ப எல்லாராலும் வர முடியல. அப்ப என்னடா வர முடியாவிட்டாலும் கூட என்ன செய்வாங்க? எல்லா உம்ரா பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம், பல தடவை எழுதிக்கிட்டே இருக்கிறோம். அது கிட்ட போன உடனே என்ன செய்வாங்க? போன் பண்ணி நாங்க வந்துட்டேன், இப்ப இது செய்யலாமா அப்படி கேட்டுக்குவாங்க. அவ்வளவுதான், செய்யக்கூடாங்க, சரி செய்யுங்க, சரி போயிடும், அவ்வளவுதான். ஏன் செய்யலாம் செய்யணும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நம்புறாங்க இவர் கரெக்டா சொல்லுவாரு. நம்ம நிறைய கேட்கறாங்க. நான் நைட்ல கூட ஆஃப் பண்றது இல்ல, பெரும்பாலும் ஆஃப் பண்ணே மாட்டேன் எதுவுமே. ஏன்னா நைட் திடீர்னு உங்களுக்கு கும்பலா போயிட்டு சந்தை வரும், அடிச்சு கேட்பாங்க, சரி சொல்லிட்டு பாசிப்படுத்துறது. ஏன்னா அவங்க சட்டங்கள் இப்பதான் அவங்க சந்தேகம். எந்த ஒரு மூல இருந்தாலும் தெளிவான சிந்தனை உள்ளவர். அவர் குபா மசி கிட்ட போய் நின்று ஒரு போன் பண்றாரு. குபா மசியில வந்து ஒரு தொழுது தொழில் அது உம்ரா போலன்னு சொல்லி ஹரிசு இருக்குது. அந்த எங்க நிக்கிறீங்க? வாசல் நிக்கிற படிச்சு பாரு ஹரிசு இருக்குன்னு சொன்னா ஹரிசு இருக்குது. அப்ப என்ன நல்ல ஆளுங்களா இருந்தா கூட என்ன செய்யலாம்? படிச்சு பாக்கிறது வந்து விஷயம் கேட்டுக்கிடுவோம், சந்தேகம் வந்துடும். அப்ப சந்தேகம் வந்தோம்னா அவங்களும் கொஞ்சம் செஞ்சாலும் கேட்டுக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப மனுஷு மாவு எல்லா காத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கண்ட் வரும்போது சுயமா செய்யறது இல்ல, செய்யாவிட்டா என்ன கேட்கணும் அப்படி கேட்காம நான் இப்ப உம்ரா செய்ய போறேன், நான் என்ன செய்யணும் அது மட்டும் கேட்பாங்க. இவரும் என்ன செய்யற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிலாம் சொல்றது இல்ல. எங்க உம்ரா போறீங்களா, அந்த எல்லையில வந்து செய்யுங்க, உடனே அடிச்சு போங்க, அந்த உங்க நீயே தூச்சிக்க, நான் லெப்பை உம்ரா சொல்லிட்டு போங்க, அவன் போயிட்டு வர, அவ்வளவுதான். அப்ப இவ்வளவுதான். அப்ப கேட்கற விஷயங்களும் தொழுகையா இருந்தாலும் அப்ப என்ன, எல்லா காலங்களிலையும் இமாம்கள் நினைத்தது என்ன நினைச்சாங்க? நாம குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? கஷ்டப்படுவாங்க. அதனால இப்படி சொல்லிடுவோம். இன்னைக்கு பார்த்து நாட்டில் பாத்தீங்கன்னா, நீங்க அல்லாஹ்வுக்கு பேர் சொல்லுவாங்க, சொன்ன உடனே நீங்க என்ன செய்ய, அடுத்து என்ன செய்வாங்க சொல்லுங்க? நீங்க தூரில அல்லாஹ்வுக்கு பேர் சொல்லி எத்தனை நிமிஷத்துல அவங்க ஓத ஆரம்பிப்பாங்க, உடனே ஓதிடுவாங்க. அப்ப என்ன ஒண்ணு ஓதலையா? அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? சுபானக்கல் அபியம்திக்க சுபானக்கல் அபியம்திக்க என்னது சுபானக்கல் டக்குனு சொல்ல வரமாட்டேன், தபார்க்கல் தாரா ஜத்து கொலா இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஒரு செகண்ட் தான் நிறைய பேர் தெரியல. தெரிந்தவர்களையும் 90% படிக்கிறது. இப்ப ஒரு ஆள் கேட்ட வச்சுக்கலாம், கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க. கேட்டா நிறைய பேர் தெரியாது, அடுத்த வாரம் குறைஞ்சிருவாள் வருக என்னையா இருக்கிறவாரு அப்ப என்னன்னா, இப்படி ஒரு பேரை தவறான சிந்தனை உண்டாக்கி இருக்காங்க. இது மாதிரி இமாம்கள் அந்த காலத்தை வாழ்ந்து இப்படி நினைச்சிருக்காங்க. அதனால இப்ப பாத்தீங்கன்னா இப்படி தான் அதே பின்பற்றி இந்த நாட்டிலையும் பாக்கணும். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒலி பரதை போடுச்சுக்கலாம், பயான்னு சொல்ல ஒலி பரதை இப்படித்தான், சுண்ணத்தை இப்படித்தான். அப்ப என்னன்னா, மக்களுக்கு எதை சேர்க்க வேண்டிய வேணும் அதை சேர்க்கல. அல்லாவுடைய மிகப்பெரிய கிருபையினால தமிழக மக்களுக்கு எல்லாம் கிருபி செய்யலாம். இந்த வகையில தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட எழுச்சி நமக்கு தெரிஞ்ச வரையில் பலன்களை இல்ல. அல்லாவுடைய மிகப்பெரிய கிருபையினால ஒரு சில உலமாக்குள்ளத்தில் அல்லாஹ் நம்ம தெளிவார் சிந்தனை கொடுத்தான். அவங்க அடுத்து ஆழ்த்தம் திருத்தமாக குர்ஆன் வசித்தான் மார்க்கம் என்பதை அடுத்து திரு சொன்னா, எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா, கடந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய அறிஞர்கள் கூட அவன் எழுந்த சட்டத்தை படிச்சு பாக்கிறான். படிச்சு பார்த்துட்டு அவன் குர்ஆன் போட்டு ஆதாரப்பட்டார்கள் எழுதிவிட்டு கீழே என்ன செய்வாங்க, இமாம் அபூ ஹனீபா இப்படித்தான் சொன்னார், இமாம் ஷாவி இப்படித்தான் சொல்லியிருக்கிறார், ஹம்பரியம் ஏன் அதை விட மக்கள் பெறுவாரு அப்படி இருக்கிறாங்க. எதையும் சேர்த்து நம்ம சரியா சொல்லிட்டோமா இல்லையா அறிஞருடைய வேலை என்னன்னா, ரெண்டு விஷயம் யோசிக்கணும். அவ இப்படி ஆயுசது முதலாளி யாரு? இமாம் ஷாஃபி தான். அப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் முதல் காலத்து இப்படி ஆய்வு செய்து எது சரியானதை தவறு எழுதி வச்சுக்கிறாங்க. அதனால இமாம்களுடைய கால் அடுத்த ஒரு சில விஷயங்களை ஹம்பல் இமாம் அதுக்கு பிறகு எப்படி சொல்றேன், அதுக்கு நம்ம விஷயம் இதே என சொல்றேன்னு சொன்னா அடுத்த இன்சால தொழில் விஷயத்தில் கொஞ்சம் பாக்கி இருக்கா சொல்ல போறேன். அப்ப இதெல்லாம் வரும்போது நம்ம சிறைக்க வேண்டிய விஷயங்கள் என்ன கேட்டீங்கன்னா, கடந்த காலங்கள் எல்லா காலங்கள்லையும் இஸ்லாத்தை அவரை தூய வடிவில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்குறோம், இது சந்தேகமே இல்லை. நம்ம எல்லாரும் உள்ளத்துல ஆழமா பதிய வைக்க விஷயம் என்னண்டா, இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு சிலர் சொல்றாங்கண்டா போர் நூற்றாண்டு இல்லை நடத்தமா, அதுக்கு எல்லா நூற்றாண்டு அல்லாஹ் செய்யறான் ஒரு வைக்கத்தான் செய்யறான். அப்ப அல்லாஹுடைய மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாப்பே என்று பொறுப்பேற்றுக் கொண்டிருக்க அடையாளமாக அல்லாஹ் ஒரு சில அறிஞர்களை எல்லா காலத்தையும் ஏற்படுத்துறான். அந்த அறிஞர்கள் யாருடைய சொல்லுக்காக பயப்படாம, யார் இழித்துரைத்தால் இழிவுக்காக கேவலப்படாம, மார்க்க இதுதான் அல்லாஹ் சொல்லிதான் ரசூல் இதுதான் சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதனால இப்படி இமாம்களை பொறுத்தவரையில எந்த இமாமும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாத்தமே செய்யல ஒன்னும் சொல்லல. இமாம் ஷாஃபி எந்த சொன்னாங்க, நான் சொல்லக்கூடிய சொல் குர்ஆனுக்கு மாத்தமாக இருந்தால் என்னுடைய சொல்லை தூக்கி எறிந்து விடுங்கள், நீங்கள் சரியான அரசை எடுத்துக்கொள்ளுங்கள். உலக மக்கள் எல்லாம் ஒரு முடிவு செய்திருந்து அல்லாஹ்வுடைய தூதர் முடிவு வேறொன்றாக இருந்தால் நீங்க உலக மக்கள் சொல்லலாம் தவிர்த்து விட்டு யார் சொல்லிடுங்க, இதுதான் அவங்களுடைய பாடம். அப்ப இமாம்களை பொறுத்து எந்த இமாம்களும் அல்லாஹ் ஒரு சொல்லும் மாற்றமா சொல்லல. ஆனா இன்னும் நடந்துச்சு, நம்ம அறிவுபூர்வ சிந்தனை விளங்கணும். இந்த காலத்திலையும் என்ன செய்யறாங்க, ஒரு சிலரு என்ன சொல்றாங்க, மார்க்கம் என்று வரும்போது ஒரு ஆள் பேர சொல்லி இவர் சொன்னாரு, நம்ம குரானை சொன்னா கூட அவர் அப்படி சொல்லிருக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம், நீங்க சொல்றாங்க தேவையில்லை அவர் சொன்னது சரி. இப்படி கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய மக்களால் ஏற்பட்ட விளைவுகள் தான், தீய விளைவுகள் தான் இந்த சமூகத்தில் இந்த மாதிரி விஷயம். அதுலயும் குறிப்பா நான் சொன்ன என்னது, எங்கெல்லாம் போய் அரசியல் நுழைறாங்களோ அவங்க தான் பாருங்க அந்த இமாம். அவர் நீங்க நல்லா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னண்டா, அந்த அரசு யாரு, முஸ்லீம். முஸ்லீம் எப்படிப்பட்ட முஸ்லீம், அல்லாஹ்வுக்கும் ரசூல் கட்டுப்பட வேண்டும் என்று நினைத்தவங்க. தன்னுடைய செயலுக்கு ஆதாரம் எங்க தேடுறான், அந்த ஹதீஸையும் தானா சொல்லல, என்ன சொல்ல சொல்றான், மக்களுக்கு மத்தியில யாரு குரானை தெரிஞ்சவங்களோ அவங்களும் சொல்ல வைக்கிறான். அப்ப இதை நீ யோசிங்க, இதை உங்களுடைய சிந்தைக்கு விட்டுறேன். அப்ப அல்லாவுக்கும் ரசூலும் கட்டுப்படணும், அல்லா ரசூலை சொல்ல ஆதாரம் கிடைக்கணும் என்று ஆசைப்படக்கூடிய இமாம்கள் இப்படி தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஆனா அல்லாவும் தெரியாது, ரசூலும் தெரியாது, கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், இன்னும் கடவுளை கண்மூடித்தனமாக நம்பி கூட்டம், அவங்க பின்னால போனா நம்ம நிலைமை என்ன? அப்ப அவங்கள்ட்ட ஏதாவது சொல்ல முடியுமா, குறைஞ்சபட்சம் இப்ப வணக்கம்னு சொல்ல வச்சுக்க, வணக்கம் யாருக்கு, நம்ம கூட்டத்தில் ஒரு தலைவர் வணக்கம் சொல்றாரு, இது தப்புன்னு சொல்ல முடியுமா, நம்ம சொல்ல முடியுமா, முடியாது. ஏ நீ காரியாவோ, நீ நம்ம கூட ஆகிப்படாட்டுவா. அப்ப என்ன தீமைகளை தீமை என்று சொல்ல முடியாத ஒரு கூட்டத்தோட என்ன செய்யறோம், நம்ம போய் சங்கம் வைக்கிறோம். அப்ப என்ன ஏற்படுது, ரெண்டு கட்சியில எது மோசம், நீ இருக்கிற கட்சியா நான் இருக்கிற கட்சியா, அங்க ஆய்வு வந்துருது. ரெண்டு அரசியல் கட்சி நுழைஞ்சுட்டில, நீ இருக்கிற கட்சியில இருந்து 90% இருந்தா என் கட்சியில எவ்வளவு இருக்குது, அப்படி வந்துருச்சு. அங்க தவிதுக்கே வேலை இல்ல. அப்ப என்ன நடக்கும் சொன்னா, எங்க பார்த்தாலும் அறிஞர்கள் அது மார்க்குங்கிற பேரா சேர்ந்தாலும் மார்க்கத்தை சொல்றதுக்காக நாங்க இப்ப சமுதாயத்துக்கு இப்படி செய்ய போற சொல்லி வரக்கூடாது தான். இவர்கள் எங்கு பிரச்சனை ஏற்படுகிறது, பிளவுகள் ஏற்படுது, சிக்கல் ஏற்படும் சொன்னா, இவன் ஒரு தலைவர் அவன் ஒரு தலைவர், இவனுக்கு ஒரு பேர் அவனுக்கு ஒரு பேர, அதுல இப்படி எல்லாம் வருவதுக்கு என்ன காரணம் சொன்னா, இப்படி எல்லாம் தலைவர்களால் ஏற்படும் பிரச்சனை தான். ஆகவே தலைவர்கள் சொல்லக்கூடிய சொல்லும் செயலும் குர்ஆன் அரசு உட்பட்டதா என்று சிந்திக்கூடிய மக்கள் தோன்றிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை ஏற்படாது. ஆனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பணி ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிட நேரம் ஆயிட்டு, இமாம் ஷாஃபி இமாம் வந்து இந்த இமாமுடைய அடக்கம் பணி பாருங்க, ஒரு தடவை என்ன சிந்தா அவங்களுடைய சொல்லுங்க, என்ன ஞாபகப்படுத்துறேன், அவங்க சபையில ஒரு மாணவர் இருக்கிறார், எதையும் எழுதுறதே இல்லை, என்ன சொன்னாலும் எழுதுறதில்லை, வேற எல்லாம் எழுதிட்டே இருப்பாங்க. இந்த எழுதுற ஆட்களுக்கு எல்லாம் இவர் மேல கண்ணு, இந்த மாதிரி எழுதவே மாட்டேங்கிறான், இப்படி கூட எப்போது இருப்பாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, இமாம் ஷாஃபிட்டே சொல்றாங்க, ஏங்க இவர் என்ன சொன்னாலும் எழுத மாட்டேங்கிற என்னன்னு கேளுங்க. ஷாஃபி மேம் கேக்குறாங்க, பாருங்க இமாம் சொன்ன உடனே ஏன்டா எழுதல அப்படிலாம் கேக்குற, சொல்ல எழுது எழுது இல்லைனா போ அப்படி சொல்லவும் இல்லை, ஏங்க நீங்க எழுதல ஏப்பா எழுதல, அவங்க அவங்க சொல்றாங்க, நீங்க இன்னைக்கு ஒன்று சொல்றீங்க நாளைக்கு வேற ஒன்று சொல்றீங்க, இந்த ஆள் எழுதல வாங்கி பாருங்க ரெண்டும் இருக்கும், கூடுன்னு நினைச்சிருக்கான் கூட நினைச்சிருக்கான். அப்ப நீங்க சொன்னது எது, உடனே ஷாஃபி நான் அப்படிலாம் சொல்லலையே, அதெல்லாம் சொல்ல ரெண்டும் சேர்ந்தான் அப்படிலாம் சொல்லல. என்ன சொல்றாங்க, அடுப்புல தீ இருந்தா சட்டி சுட்டுக்கிட்டே இருக்குண்ணாங்க. என்ன அர்த்தம், சுட சுட நெருப்பு இருக்க சுட்டுக்கிட்டே இருக்கு சொல்ல. அது மாதிரி எனக்கு விஷயங்கள் தெரியுது, என்ன செய்யிட்டு இருக்கிறேன், சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப எனக்கு தெரியதான் சொல்லுவேன் தவிர நான் தெரியாத சொல்லல. அதனால நான் சொல்லக்கூடிய விஷயங்களை சரியா எடுத்துங்க, தவிர அதை விட்டுருங்க. அவரை போய் என்ன செய்யல, எழுதான் சொல்லல. இதுதான் இமாமுடைய பணி. அப்ப எல்லா இமாம்களும் அவங்களுடைய காலங்களில் வாழ்ந்த அந்த காலத்தில் எந்த ஒரு இமாமும் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக சொல்லல, குர்ஆனுக்கு மாற்றமாக சொல்லவில்லை. ஆனால் குர்ஆன் ஹதீஸும் இல்லாத சில செய்திகளை அவளை ஆய்வு செய்து சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, இது நாங்களாக சொல்லிருக்கிறோம், உங்களுக்கு சரியான ஹதீஸ் தெரிஞ்சு செய்திருக்குங்க, அதை எடுத்துக்கொள்ளுங்கள், தவிர அந்த விட்டுருங்க. ஆக அவங்க ஒரு காலத்தில் என்ன ஆக மாட்டாங்க, நாளைக்கு மறுமையில குற்றவாளி ஆக மாட்டாங்க. ஏன்னா பயங்கரமா சொல்லிட்டாங்க சரியான ஹதீஸ் தான் இது. அப்ப அவங்க என்ன செய்தாங்க, படிச்சாங்க. இப்ப நீங்க இவ்வளவு பேருக்கு நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன், இத சொல்றதுக்காக நான் இருக்கிறேன் அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு தெரியாத அர்த்தமா இல்ல, உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்லப்பா என்னோட நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள இருக்கிறீங்க. அவன் என்ன அர்த்தம் சொல்றதுக்கு ஒரு ஆளை பொறுப்பாக்கிறோம். அப்ப இதனால அவங்க படிச்சு அந்த படிச்ச விஷயங்களை ஆய்வு செய்த விஷயத்துல முன்னோடியா இருந்ததுனால அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது சில விஷயங்கள் அவங்களை கேட்டு தெரியாத போது அவங்க என்ன செய்தாங்க, ஆய்வு செய்து சொல்லிவிட்டு கிடைச்ச சொல்லுவாங்க, சரியான செய்தி இருந்தா அது எடுத்து அதான் மதுகபு, அதுதான் மதுகபு. என்னுடைய மதுகபு நீ தனியெல்லாம் இல்ல, என்ன மதுகபு, சரியான அசிதம். அப்ப நாலு பேருடைய பேச்சையும் வந்து ஒரு முடிவு வாங்க, என்ன முடிவு வருவீங்க, என்ன முடிவு வருவீங்க, என்னது சரியான ஐஸ் தான் மதுபுனா வித்தன் ஆகி போச்சு, ஒண்ணுதான். அப்ப அவங்க நாலு பேர் ஒன்னு சொன்னாங்களே தவிர நாலு சொல்லல. அவ என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, கண்மூடித்தனமாக ஒவ்வொருவரும் ஊரை ஏற்றுக்கொண்டுதான் ஏற்படுகிற தீய விளைவுகள் தான். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் முடிந்தவரை நாம் எல்லோரும் ஒரு சிந்தனை, குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் ரசூலும் சொன்ன விஷயங்களுக்கு மட்டும்தான் நாம் சஜாய்க்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். இது அல்லாத யார் சொன்னாலும், அவர் பெரிய அறிஞர் மக்கள் கருதப்பட்டாலும், அது குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தால் அதை விட்டுவிட வேண்டியதுதான் என்ற முடிவு வந்து வச்சுக்கோங்க. எல்லாம் போய் எத்தனை இருக்கும், எத்தனை இருக்கும், ஒன்று தான் இருக்கும். ஆக அம்தா ஜல்லஷன் வந்தாலும் அந்த அடிப்படையில் வாழ்வதற்கான வாய்ப்பை தருவானாக என வேண்டிய விஷயங்கள் சுபானக்கல்லாம் பிஎம் திகாஷ் இல்லாம்.